எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான மாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் ஆயிரமான தேவ தூதர்கள் உம்மை பரலோகத்திலே புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பூலோகத்திலே எங்களை நீர் வைத்திருப்பதற்காக சோத்துறோம். ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய மனவாட்டியை நீர் உலகத்திலே வைத்திருக்கிறீர். மற்றவர்கள் சத்தியம் என்று அந்த அறியாதபடி ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வதில்லை, அந்த ஆராதனை வீணான ஆராதனையாக இருக்கிறது. ஆனால் உண்மையான ஆராதனை செய்யும்படியாக எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய சிந்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் அணுகும்படியாக கிருபாசன தண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். செகேனா குளோரியின் இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். மோசே ஆண்டவரே அந்த செகேனா குளோரியிலிருந்து பேசினீர். அவன் உம்முடைய வார்த்தையை கேட்டான், அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக வரும்பொழுது உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரே பிரகாசிக்கட்டும். நீர் எங்களுக்குள்ளே வந்து வாசமாயிருந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவீராக. நீர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறீர். எங்கள் மேல் நீர் அசைபாடி கொண்டிருக்கிறீர். அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைபாடின கத்தர் இன்றைக்கு உம்முடைய ஜனத்தின் மேல் நீர் அசைபாடுகிறீர். எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்பும், உம்முடைய ஆவியினால நிரப்பும், உம்முடைய கிருபையினாலே நிரப்பும், உம்முடைய அன்பை எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றுவீராக. நாங்கள் வார்த்தையை தியானிக்கும் பொழுது இன்னும் உம்மை அதிகமாக நேசிக்க, உம்மை இன்னும் அதிகமாக விசுவாசிக்க, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபத்தார். நாங்கள் தியானிக்கிற போகிற வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைகளோடும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை நாங்கள் கேட்டாலே பாக்கியவான்களாக இருக்கிறோம். இதை கை கொண்டால் எங்களுக்கு அதிக பாக்கியமும். கர்த்தாவே உம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தும். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீ. நீர் ஒருவரே ஞானமுள்ள தேவனாயிருக்கிறீ. இந்த வேத புஸ்தகம் ஆண்டவரே தேவனுடைய ஞானத்தினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. கர்த்தாவே சோத்திரம். வாஞ்சியோடு வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தை மாத்திரமே எங்களுடைய ஆத்மாவை திருப்தி செய்யக்கூடும். உலகத்தின் பொருட்கள் எங்களை திருப்தி செய்ய முடியாது. அதெல்லாம் அநித்தியமானது. நித்தியமான சந்தோஷத்தை உம்முடைய வார்த்தையில் வைத்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆசீர்வதியும். அடியேனை ஒரு கிருபா பாத்திரமாக நீர் பயன்படுத்தும். நீர் தாமே எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. தாமதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேரும். இந்த ஆராதனை முடிவு மற்றும் உடைய மகிமையின் பிரசன்ன எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலையும் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:1-4 வசனங்களை வாசிக்கலாம்.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் ஓடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள்.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து பார், இதோ அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். என்ன ஒரு அருமையான ஒரு ப்ரோஃபசி. எழும்பி பிரகாசி, ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியை பார்த்து சொல்லுகிறார். இந்த கடைசி கால மனவாட்டி சபையை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இந்த நேரத்தில் நமக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால் எழும்பி பிரகாசி. விளக்கானது நல்ல வெளிச்சம் கொடுக்கணும்னா திரிய நல்லா ஏற்றணும். ரொம்ப ஏற்றக்கூடாது, கரெக்டாக ஏற்றணும். ரொம்ப குறைச்சி வச்சா மங்கி எரியும். நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா ஸ்டவ் வந்து மங்கி எரியும், கொஞ்சம் ஃபுல்லாக திருப்பினா நல்லா எரியும். அதே மாதிரி எழும்பி பிரகாசி, நீ மங்கி எரியாத, நீ எழும்பி பிரகாசி. உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இப்பொழுது கர்த்தர் நம்மேல் உதிக்கிறார். ஹல்லேலூயா. ஜெ இப்போ உலகம் எப்படி இருக்கிறந்தால் இருள் சூழ்ந்த உலகமாயிருக்கிறது. இருள் பூமியை மூடியிருக்கிறது, காரிருள் ஜனங்களை மூடியிருக்கிறது. உலகம் எல்லாம் இன்னைக்கு பாவ இருள இருக்கிறது. மீடியா மூலமாக அவங்க பார்த்து கொண்டு தங்களுடைய நேரத்தை காலத்தை எல்லாம் மீடியாவில் செலவு பண்ணுகிறார்கள். உலகம் வந்து இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்ஸில் இருக்கிறது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்னா அவங்க அதிக உல்லாசத்தில் இருப்பார்கள். அன்றைக்கு லீவு நாள் எப்படி பொழுது போக்குவது, என்ன பாவ காரியங்கள் சந்தோஷங்களை அனுபவிப்பது என்று உலகத்தின் மக்கள் இருக்கும் பொழுது காரிருள் அவர்களை மூடியிருக்கிறது. அநேக சபைகளில் ஈவினிங் சர்வீஸ் கிடையாது, நீங்கள் ஷாப்பிங் போகலாம், உங்கள் சொந்த காரியத்தெல்லாம் பார்த்து கொள்ளலாம் அப்படி என்று ஈவினிங் சர்வீஸ் எல்லாம் அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மேல் உதித்திருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
ஜனங்களை இருள், காரிருள், பாவமாகிய இருள், அவிசுவாசமாகிய இருள் அங்கே மூடி இருக்கிறது. இன்னைக்கு வெளிச்சமானது நம்மேல பிரகாசிக்கிறது. ஆமென்.
ஆமென்.
சாயங்கால வெளிச்சம், ஈவினிங் லைட் நம்மேல இன்னைக்கு பிரகாசிக்கிறது. இந்த வெளிச்சத்திற்கு, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளி நிலத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆண்டவர் அநேகர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களை இந்த வெளிச்சத்திலே கூட்டி சேர்க்கிறார். ஆமென்.
ஆமென்.
யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், அவன் வெளிச்சத்திலே நீங்களும் சில காலம் கழி கூர்ந்தீர்கள் என்று யோவான் 5:35 இயேசு கிறிஸ்துவை பார்த்து, யோவான் சாணனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்ல, யோவான் சாணகன் எழும்பி பிரகாசித்தான், அவன் வெளிச்சத்திலே கொஞ்சம் பேர் வந்தார்கள். ஜீசஸ் செஞ்சான், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால அவருடைய வெளிச்சத்துக்கு நிறைய பேர் வந்தார்கள். இந்த கடைசி காலத்தில் வேர்ட் லைட், ஃபுல்னஸ் ஆஃப் லைட் ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இன்னைக்கு வெளிச்சமானது அதிகமாக நம்மேல பிரகாசிக்கும் பொழுது உலகத்தின் மக்கள் மேல காரிருள் இருக்கிறது. ரொம்ப டார்க், திக்னஸ் ஆஃப் டார்க், டார்க்னஸ் அவங்க மேல இருக்கிறது. நல்ல உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன் இடத்திற்கு வருகிறார்கள். குமாரரும் குமாரத்திகளும் வருகிறார்கள். ஆமென்.
ஆமென்.
அதனால இங்கேயும் வார்த்தையை கேட்கிறாங்க, நெற்று மூலமாகவும் நிறைய பேர் கேட்கிறாங்க. 350 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய மெசேஜை கேட்பதாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க 350 பேர். அதனால இங்கே எவ்வளோ பேர் கேட்குறாங்களோ அதே போல் வெளியே கேட்குறாங்க. அதனால மெசேஜ் வந்து இன்னைக்கு வேகமாக செல்லுகிறது. 147 சங்கீதம் 15 வசனத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார், அவர் சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. இந்த வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வருகிறார்கள், ராஜாக்கள் வருகிறார்கள், குமாரரும் குமார்த்திகளும் வருகிறார்கள். ஆமென்.
ஆமென்.
அவர்கள் வெளிச்சத்தை நேசிக்கிறார்கள், வெளிச்சத்தை வெறுக்கிறவர்கள் பாவத்திலே ஜீவிக்கிறார்கள். பாவமாகிய இருளில் பிசாசு மறைந்திருக்கிறான். அவர்கள் வந்து இருளின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமே.
ஆமே.
கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆர்டைன் விக்ஸ் ஆஃப் காட். ஆர்டைன் விக்ஸ் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திரிகள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திரிகள், விளக்கில் திரி இருக்குல்ல, அதான் விக்ஸ். விக்ஸ் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திரிகள். வேர்டு வந்து லைட்டாக இருக்கிறது. அந்த வேர்டு, வென் த வேர்ட் மேக்ஸ் தட் வேர்ட் பிகம் லைட், வென் காட் மேக்ஸ் த வேர்ட் பிகம், அந்த வார்த்தையானது வெளிச்சமாக மாறும் பொழுது அது ரியாலிட்டியாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இட் பிகம்ஸ் எ ரியாலிட்டி. நம்ம பைபிளில் அநேக வசனங்களை வாசிக்கிறோம். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இது அந்த வேர்டு வந்து அந்த வேர்டில் வெளிச்சம் பிரகாசித்தால், கர்த்தர் அந்த வார்த்தையின் மேல் வெளிச்சத்தை பிரகாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் அது ரியாலிட்டியாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு இங்கே ப்ராமிஸ் வேர்டு இருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்கிறீங்க, அது நிறைவேறவில்லை என்றால் அதன் மேலே வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்கலை. அதன் மேல் வெளிச்சம் பிரகாசித்தால், when God makes that word become light, அது லைட்டாக மாறும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அது ரியாலிட்டியாக மாறும். அந்த வாழ்க்கையில் நிறைவேறுது. மேரேஜ் நடக்கணும், கற்பத்தின் கனி கிடைக்க வேண்டும், நமக்கு கடன் நீங்கி ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் அங்கே வேர்டு இருக்குது. நமக்கு அது மனப்பாடமா தெரியும், எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா அது மேல இன்னும் வந்து அது இன்னும் வெளிச்சமா மாறல, லைட்டா மாறல. ஆண்டவர் வந்து அந்த வேர்ட் வந்து பிகம் லைட், இட் பிகம்ஸ் எ ரியாலிட்டி. அந்த வேர்டை வந்து ஆண்டவர் லைட்டா மாற்றும் பொழுது, அது பிரகாசிக்கும் பொழுது, அந்த வேர்ட் திடீர்னு உயிர்ப்பிக்கப்படுது, அது பிரகாசிக்கிறது, நம்ம வாழ்க்கையில ரியாலிட்டியா நிறந்தது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். அந்த வேர்டு இருக்கதான் செய்து, வெறும் லெட்டரா இருக்கிறது, வெறும் எழுத்தா இருக்கிறது, ஆனா அது வெளிச்சமா மாறல. அது வெளிச்சமா மாறிட்டுனா அது ரியாலிட்டி ஆயிரும். ஆண்டவரே என் வாழ்க்கையில அவிதமாக மாற்றும் என்று ஜெபித்தா, நீங்க உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வார்த்தையின்படி நீங்க ஜெபிக்கிறீங்க, உடனே உங்க மேல பிரியப்பட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். வழக்கமா ஜெபிக்காதபடி இந்த பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே அந்த வேர்டை நீர் வெளிச்சமா மாற்றும். When God makes that word become light, it becomes a reality. அந்த வார்த்தை வெளிச்சமாக மாறும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ரியாலிட்டி, அது உண்மையாக நிறைவேறுகிறது. அந்த வார்த்தையில என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கிறது. என்ன ஜீவன்னா the very life of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் அதுல இருக்கிறது. வார்த்தை வித்தா இருக்கிறது, அந்த வித்தில ஜீவன் இருக்கிறது. ஆனா அது வெறும் அலமாரில வச்சிருக்கு, பாக்கெட்ல அடைச்சி அந்த வித்தை வச்சிருக்கு. அது இன்னும் முளைக்கல, அது வந்து அது கனிகளை கொண்டு வரல. அந்த வார்த்தையானது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுல ஜீவன் இருக்கிறது. எவ்ரி ப்ராமிஸ்லயே அங்க ஜீவன் இருக்கிறது. அது வந்து வெரி லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜீவன் அங்க இருக்கிறது. அது வந்து உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமென்,
ஆமென்.
அப்பொழுது அது நிறைவேறும். அதற்கு நம்ம தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நம்முடைய பிரசன்ஸ்ல நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஆமென். மோசேயை நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது என்று யாத்ராமன் 34:30 வாசிக்கிறோம். யாத்ராமன் 34:30,
ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள்.
மோசஸ் when they came out of the presence of God, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே வரும் பொழுது 40 நாட்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தான். தேவனிடத்திலிருந்து 10 கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களை பெற்றுக் கொண்டான். இப்பொழுது அங்கிருந்து வெளியே வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை ஜனங்கள் கண்டார்கள். ஆமென்,
ஆமென்.
He had been illuminated with the very word of God. அவன் பெற்ற அந்த வார்த்தையானது, தேவ சமூகத்திலிருந்து பெற்ற வார்த்தையானது அவனை வந்து பிரகாசிக்க செய்தது. ஆமென்,
ஆமென்.
அதே போல நம்ம தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையை ஆண்டவர் பிரகாசிக்க செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது எதிர்பாராத விதமாக திடீர்னு அது நிறைவேறும். அப்படிதான் வாழ்க்கை செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க சூழ்நிலையை பார்த்தா எல்லாமே கான்ட்ரரியா எதிர்மாறாதான் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்காம கர்த்தருடைய வார்த்தை இதமாய் சொல்லியிருக்கிறது, உனக்குள்ளும் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை. உபாகமம் 7:14 நம்ம வாசிக்கிறோம். அப்படிலாம் இருக்கும் பொழுது அது எப்படி ஆண்டவரே நீர் அந்த வார்த்தையை பிரகாசிக்க பண்ணும், என் வாழ்க்கையில ரியாலிட்டியா மாறட்டும். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, டாக்டர் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது அது கான்ட்ராரியா இருக்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்காதபடி அந்த வார்த்தையை பார்க்க வேண்டும். ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் மேல் விசுவாசம் வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 4:17 அவிதமா வாசிக்கிறோம். இல்ல டாக்டர் சொல்றாங்க உன் கர்ப்பத்துல கனி இல்ல இல்ல இல்ல, எந்த நோ சான்ஸ், வரக்கு நோ சான்ஸ். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இருக்குது இருக்குதுங்க. அதனால டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்கவா தேவனுடைய வார்த்தையை பார்க்கவா? ஆண்டவரே அந்த வார்த்தை வெறும் லெட்டரா இருக்கிறது, எழுத்தா இருக்கிறது, அதுல வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், அது பிரகாசிக்கட்டும். இதை என்னுடைய கர்ப்பத்தில் அங்கே குமாரன் இருக்கிறான், ஈசாக்கு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவிதமாய் சொல்லும் பொழுது, ப்ராமிஸ் அவிதமாய் சொல்லும் பொழுது, அதை பிலீவ் பண்ணும் பொழுது அங்கே நிறைவேறுது. நமக்கு ஆசீர்வாதம் அப்படிதான் வரணும், வேற விதத்துல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கத்தரத்தில் கொடுக்க கத்தரத்திலிருந்து வராத பட்சத்திலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கத்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அது என்னன்னா அவருடைய வார்த்தையின் மூலமாக அந்த வழி இருக்கிறது. நம்ம கத்தருடைய பிரசன்ஸ்ல காத்திருந்து அந்த வார்த்தையை ஆண்டவரே வெளிச்சமாக மாற்றும். வெளிச்சமாக மாறும் பொழுது அது நிறைவேறுகிறது. அது வெறும் எழுத்தாக, வெறும் வசனமாக பைபிள்ல இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டும். அந்த வார்த்தையை நீர் உயிப்பியும், அந்த வார்த்தை வெளிச்சமாகட்டும். நீர் ஒருவரே வார்த்தையை உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அது நிறைவேறுது. ஹல்லேலூயா. அதே போல சேபானை நம்ம பார்க்கும் பொழுது சேபான் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருந்தான். தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அவன் எழும்பி பிரகாசித்தான், மோசே எழும்பி பிரகாசித்தான். அப்படி பிரகாசிப்பதற்கு காரணம் என்னவென்றால் they waited in the presence of God. Amen. அப்போஸ்தலர் 6:15 வாசிக்கிறோம்.
ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமா இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள்.
இது அவனுடைய முகம் தேவதூதனை போல பிரகாசமாய் இருப்பதை கண்டார்கள். அந்த ஸ்டீபன் ஒரு சாதாரண ஒரு ஆள், அவன் ஒரு அப்போஸ்தலன் அல்ல. அவன் ஊழியத்திலே எவ்விதத்திலையும் அவனுக்கு அவனுக்கு விசேஷித்த அழைப்பு கிடையாது. சாதாரண பிலீவர் தான். ஆனா அவன் தேவ சமுத்திரையை காத்திருக்கும் பொழுது அவனுடைய முகத்தை வந்து பார்க்கிறார்கள், தேவதூதனை போல பிரகாசித்தது. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசித்தான் சேவான், எழும்பி பிரகாசித்தான். அவனுடைய முகம் பிரகாசிப்பதை ஜனங்கள் கண்டார்கள். எப்படி அது பிரகாசித்தது? அவன் வந்து waited in the presence of God. Amen. அவன் அவ்விதமாக இருப்பதற்கு கத்தர் அவனுக்குள்ளே ஒன்னு பிளேஸ் பண்ணி இருக்கிறார். Amen. He was ordained this. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு திரியாக இருக்கிறான். இப்பொழுது அது பிரகாசமாக பற்றி எரிகிறது. அங்கே ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இருக்கிறது. அவன் காத்திருக்கும் பொழுது அவன் முகமானது பிரகாசிக்கிறது. அதே போல ஆண்டவர் நமக்குள்ள அவருடைய சீஜீன் ஆஃப் லைஃப் வித்தின் ஜீவனை பிளேஸ் பண்ணி இருக்கிறார். அந்த ஜீவன் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம கத்துடைய சமுதிரை காத்திருக்கும் பொழுது அந்த ஜீவன் என்ன செய்கிறது என்றால் அது வந்து கம் டு மெச்சூரிட்டி. அது வந்து மெச்சூரிட்டியில் அது வருகிறது. அது என்ன செய்யறது என்றால் எழும்பி பிரகாசிக்கிறது. ஆமென். கர்த்தர் அதை பிளேஸ் பண்ணி இருக்கிறார். எல்லாருடைய ஹார்ட்லையும் அல்ல, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆர்டைன்ட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர் நம்முடைய ஜீவனை பிளேஸ் பண்ணி இருக்கிறார். ஏற்ற வேளையிலே நம்ம அங்க காத்திருக்கும் பொழுது அந்த ஜீவனானது வெளிப்படுகிறது. ஆமென். ஸ்பிளாண்டட் வார்த்தையானது பிளான் பண்ணி இருக்கிறது. இப்பொழுது மரமானது மரமாக வளர்ந்து இப்பொழுது பூவும் கனிகளையும் அது கொண்டு வரும் பொழுது நம்ம அந்த கனிகளை நம்ம அனுபவிக்கிறோம். அது பிளேஸ் பண்ணப்பட்டது, இப்ப மெச்சூரிட்டியில வந்திருக்கிறது. அந்த மரம் வந்து வளர்ந்து வரும் பொழுது மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அடையும் பொழுது கனிகளை கொண்டு வருகிறது. ஆமே கமிங் இன் டு ஃப்ரூட்டிஷன். அது கனி கொடுக்கிறதாக அது மாறுகிறது. எல்லாம் இன்ட்ரோடக்ஷனா சொல்லிட்டு இருக்கிறேன். கொலோசேர் 1:12 என்ன வாசிக்கிறோம்? கொலோசேயர் 1:12 வாசிக்கலாம்.
ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவர்.
ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நம்மை பங்கடைவதற்காக நம்மை அவர் தகுதியுள்ளவர் ஆக்கினார். அடுத்த வசனம்,
இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு.
இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, உலகத்தினுடைய வல்லமையிலிருந்து, இதோ பொலிட்டிக்கல் பவர், டெமனிக் பவர், ரிலிஜியஸ் பவர், இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி, இதை நம்ம பரிசுத்தவான் ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நம்ம ஐக்கியப்படுகிறோம். ஆமே
ஆமே.
பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த சயின்ஸ் இன் த லைட். பரிசுத்தவான்கள் வெளிச்சத்தில் இருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்காக ஆண்டவர் இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி வெளிச்சத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமே
ஆமே.
என்ன இன்ஹெரிட்டன்ஸ், என்ன சுதந்திரம்? His own life. ஆமே. Inheritance is that his own life. தேவனுடைய சொந்த ஜீவனையே பெறுவது. ஆமே
ஆமே.
Christ's own life. கிறிஸ்துவினுடைய சொந்த ஜீவன். We are partakers of his Christ, of Christ's own life. ஆமே
ஆமே.
இது நம்முடைய சுதந்திரமாயிருக்கிறது. அவருடைய சொந்த ஜீவன் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஆமே. அவர் வாழ்ந்த விசுவாச வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அங்கே கனிகளை கொண்டு வர வேண்டும். பப்பாளி மரம் பழங்களை கொடுக்குதுன்னா அதுக்குள்ள பப்பாளி மரத்தினுடைய ஜீவன் இருக்கு. மாமரத்துக்குள்ள மாமரத்துக்குரிய ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் தான் அந்த கனிகளை கொண்டு வருது. அதே போல கிறைஸ்துடைய ஜீவன் நமக்குள்ள இருந்தால் அந்த ஜீவன் என்ன செய்யும் என்றால் கனிகளை கொண்டு வரும். ஆமே
ஆமே.
அது மேனிஃபெஸ்ட் ஆகும். எல்லாருக்கும் மெசேஜ் கிரியேட் செய்யறதில்லை. மெசேஜ் எல்லாரும் கேட்கிறாங்க, ஆனாலும் எல்லாருக்கும் எஃபெக்ட் ஆகுறதில்லை. ordained people. தேவனால தெரிந்துகொள்ளப்பட்ட மக்கள் மட்டுமே வார்த்தை நேசிக்கிறாங்க. இப்ப நீங்க வீட்டுல இருக்கணும்னா, நான் வீட்டுல இருப்பேன், எனக்கு ஈவினிங் சர்வீஸ் வரலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, உங்க அம்மா அப்பா கூட ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஈவினிங் சர்வீஸ் வரலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களுக்கு சுயாதீன சித்தம் இருக்கு. ஆனா உங்க அம்மா அப்பா சொல்லி நீங்க வரல, அல்லது என்ன வேற யாரும் நம்ம குடும்பத்துல இருக்க சொல்லி வரல, நாமளே வாஞ்சியா வரோம். ஹல்லேலூயா. அப்படிதான் வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லது பாஸ்டர் கட்டாயப்படுத்தி உங்களை கொண்டு வரல, நீங்க வந்து இங்க வந்து அப்சார்ப் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனை அப்சார்ப் பண்ணுறீங்க. நீங்க இங்க வந்து வேட வந்து நீங்க வந்து உறிஞ்சி கொள்ளுறீங்க, அப்சார்ப் பண்ணுறீங்க. உங்க வாழ்க்கையில வேர்ட் வந்து எஃபெக்ட் பண்ணுகிறது, நீங்க அதை நேசித்து வருகிறீங்க. ஆமே. அது நம்முடைய சுதந்திரமாய் இருக்குது, அவருடைய ஜீவனை பெறுவது நம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறது. ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து நமக்காக மரித்தார், கல்வாரி சிலுவையில மரித்தார், இரத்தத்தை சிந்தினார், இரத்தத்திலே அந்த ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் வந்து பெந்தகோச நாளிலே அந்த 120 மேல் மேல வைக்கப்பட்டது. அவர்கள் வந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார்கள். அவர்கள் உலகமெங்கிலும் அந்த பனிரெண்டு சீசர்கள் போய் இயேசு கிறிஸ்துக்கு என்று ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். அவர்கள் வேறு அவங்க எழும்பி பிரகாசித்தார்கள். முதலாம் நூற்றாண்டிலே சத்தியம் அறந்து உலகமெங்கிலும் போய்விட்டது. இதை மாதிரி நெட்வொர்க் எல்லாம் கிடையாது, இதை மாதிரி பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் கிடையாது, பிளேன் கிடையாது, போக்குவரத்து வசதிகள் கிடையாது, அவங்ககிட்ட நிறைய பணமும் கிடையாது. அப்படியாப்பட்டவர்களை வந்து இவர் கர்த்தர் உலகமெங்கிலும் கொண்டு சென்று அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். ஹல்லேலூயா. பின்பு ஆண்டவர் வந்து ஒரு சின்ன நாடு, இத பிரிட்டன் வந்து ஒரு சின்ன நாடு தான், அந்த சின்ன நாட்டுக்கு ஆண்டவர் பவரை கொடுத்து உலகமெங்கையும் ஆளுகை செய்ய வைத்தார். இந்தியாவையும் அவர்கள் 200 வருஷம் ஆண்டு இருக்கிறார்கள். அதனால உலக மனத்தையும் அவர்கள் ஆண்டு ஆளுகை செய்தார்கள். அவங்களுடைய ராஜ்யத்தில் சூரியன் அசமாகவில்லை, ஒரு இடத்துல அசமானா இன்னொரு இடத்துல அது உதயமாகிறது. அதனால அவங்க வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, இதை எல்லாமே அவங்க கையில வந்தது, ஆப்பிரிக்கா எல்லாமே அவங்க கையில வந்தது. அவங்க நினைச்சாங்க உலகத்தை தங்களுக்கு இதோ அவர் ஜெயித்தார்கள், சத்தியம் மறந்து உலகம் எங்கிலும் போனது. ஆமே. அவர்கள் எழுந்தி பிரகாசித்தார்கள். புராட்டஸ்டன்ட் மார்க்கமானது விசுவாச மார்க்கத்தை உலகம் எங்கிலும் கொண்டு வந்தார்கள். ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தினாங்க. இந்தியாவையே ஒரு எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வந்தது அந்த வெள்ளக்காரர்கள் தான். இவ்விதமாக கொண்டு வந்து நம்ம நாட்டை மட்டுமல்ல, அவர் வந்து காமன்வெல்த் கண்ட்ரி எல்லாத்தையுமே அவர் கைப்பற்றி இவ்விதமாக வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார்கள். என்னது அது? தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க பீரியட் முடிந்து விட்டது. அந்த கர்த்தர் வந்து பெந்தகோஸ்த நாளில பசுத்தாவி ஊற்றி முதலாம் நூற்றாண்டிலே சத்தியம் போனது போல, இதோ கத்தோலிக்க மார்க்கத்துக்கு பிறகு கொலம்போ காலத்துக்கு பின்பு, இருளின் காலத்துக்கு பின்பு, கொலம்போ காலம் வந்து இருளின் காலம், தேத்திரா சபையின் காலம் இருளின் காலம், ரொம்ப இருள். இப்பொழுது என்ன சென்றால் எழும்பி பிரகாசித்தார்கள். ஆனால் அந்த சின்ன கண்ட்ரிக்கு அவ்வளவு பவர் கொடுத்தார். அதனால்தான் உலகத்துல வந்து இங்கிலீஷ் வந்து காமன் லாங்குவேஜா இருக்குது. வேர்ல்டு காமன் லாங்குவேஜா மாறின காரணம் என்ன? அவங்க வார்த்தையை சொன்னாங்க. இன்னைக்கு பைபிள் வந்து இங்கிலீஷ் பைபிள் அதிகமாக போதிக்கப்படுகிறது. நாமும் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரொம்ப நேசிக்கிறோம். அதுல வல்லமை இருக்கிறது. அந்த லாங்குவேஜ் ஆண்டவர் பயன்படுத்தினார். அதனால அது உலக பொதுமொழியாக மாறினது. இதோ உலகம் எங்கிலும் அவர்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார்கள். ஆமே. இன்னைக்கு பிரைடு மேல அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. என் டைம் மெசேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. நம்ம வந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமே. விளக்கை கொளுத்தி மரக்காலால மூடி வைக்க கூடாது. அதை மரக்காலால மூடி வச்சா யாருக்கும் வெளிச்சம் கொடுக்காது. அதை விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ 5:15.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம்.
விளக்கை கொளுத்தி மரக்காலால மூடி வைக்க கூடாது. விளக்கு தண்டின் மேல் வைத்தால் அதுக்கு லேம்ப் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த லேம்ப் ஸ்டாண்ட்ல வச்சா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால இந்த திரிகள், ஆர்டைன் திக்ஸ் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திரிகளை குறித்து நான் உங்களுக்கு 3 சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். பைபிள் இருந்து 3 சம்பவங்களை சொல்லி விளக்க விரும்புகிறேன். புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து அடையாள சின்னங்களினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நம்ம விளக்கை பார்க்கிறோம், இதுதான் அந்த குத்து விளக்கு. இந்துக்காரங்க வச்சுருப்பாங்களே அந்த குத்து விளக்கை மாதிரி நினச்சிக்கிடாதுங்க, எங்கே போனாலும் குத்து விளக்கை ஏற்றுவாங்க. பாருங்கள் சாத்தான் என்றைக்குமே அவர் ஆப்போசிட்டாக வச்சுருக்கிறான்னு சொல்லியிருக்கு. அது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, இந்த குத்து விளக்கு வேறு. நம்ம இந்த குத்து விளக்கை தான் வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறோம். இது ஒரே பவுல் தான் இருக்கிறது, ஒரே பவுலில் இருந்து அங்கே விக்ஸ், செவன் விக்ஸ் அங்கே வருகிறது. அங்கே என்ன சென்றால் இதுதான் பவுல், இதுதான் வந்து அங்கே ஆயில், ஆலிவ் ஆயில் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு திரிகள் அப்படி இருக்கும் பொழுது ஏழு திரிகள் வந்து அந்த பவுல்ஸில் இருக்குது, எண்ணெயில் மூழ்கி இருக்கிறது, அது விளக்கு எரிகிறது. அதனால் நம்ம உட்காந்து இந்துக்காரங்க வச்சிருக்கிற குத்து விளக்கையும் நீங்கள் அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது விக்கிரகாரணையோடு சம்பந்தப்பட்டது. இது வந்து பைபிளுக்கெல்லாம் இருக்கிறது. இது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த குத்து விளக்கு. இது வந்து பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து கீழே வந்து பவுல் இருக்கிறது, இங்கே வந்து செவன் லேம்ப்ஸ் அங்கே இருக்கிறது. இந்த விக்ஸ் வந்து அங்கே இருந்து அது பவுலுக்குள்ளே வருது, அது ஆயிலில் மூழ்கி இருக்கும் பொழுது ஆசாரியன் என்ன செய்கிறான் என்றால் அங்கே வந்து பலிபீடத்திலிருந்து அந்த அக்கினியை கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு வரக்கூடாது, தீப்பெட்டினால் கொண்டு வரக்கூடாது. அந்த பலிபீடத்தில் இருக்க அக்கினி வந்து தேவனால் இறங்கினது. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை மோசை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது வானத்திலிருந்து இறந்த அந்த அக்கினி, அந்த அக்கினியை அவங்க எப்பவும் பாதுகாக்கணும். அந்த பலிபீடத்தில் அந்த தணலை வந்து பாதுகாக்கணும், அதை அணையவே கூடாது. ஒரு முறை அது இறங்கினது அந்த ஃபயர்னால ஆசாரியன் என்ன செய்வான் என்றால் முதல்ல ஒரு விளக்கை அங்கே வந்து பத்த வைப்பான், ஒரு திரிய பத்த வைத்த பிறகு அதிலிருந்து ஃபயரை கொண்டு வந்து ரெண்டாவது, ரெண்டாவதுலேருந்து ஃபயரை கொண்டு வந்து மூணாவது, மூணாவதுலேருந்து ஃபயரை கொண்டு வந்து நாலாவது, நாலாவதுலேருந்து அஞ்சாவது, இப்படி ஏழு வரைக்கும் முதல்ல வந்து அங்கே எதை வந்து அங்கே ஏற்றுக்கிறானோ அந்த ஃபயரை வச்சு தான் இது. அப்போ எல்லாம் எல்லா ஃபயரும் சேம் ஃபயர், ஹல்லேலூயா. வித்தியாசமான வெளிச்சம் அல்ல, அதெல்லாமே சேம் ஃபயர். அந்த ஃபயர் என்ன வந்தால் மோசஸ் அந்த ஆசரிப்பு குளத்தை டெடிகேட் பண்ணும்பொழுது வானத்திலிருந்து இறங்கின அக்கினி. ஆமென். தேவன் எப்படி இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். எபிரேயர் 11:29 நம்ம வாசிக்கிறோம், 12:29 The Lord is the consuming fire. 12:29 வாசிக்கலாம்.
நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா
இதோ அந்த ஃபயர் அங்கிருந்து வந்தது, பலியை பட்சித்தது, அந்த அக்கினியினால தான் இறங்கும். அதே போல 2000 வருஷத்துக்கு முன்னாக நியூ டெஸ்டமென்ட்ல அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல மேலறையில 120 பேருக்கு இருக்கும் பொழுது ஃபயர் அங்க வந்தது. ஹல்லேலூயா. அக்னிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேல் வந்தது, அந்த ஹோலி கோஸ்ட் அண்ட் ஃபயர் அவங்க மேல வந்தது. அவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அந்த ஃபயர் தான் இது, அந்த ஃபயர் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதே ஒழிய வேற ஃபயர் இல்லை. இதை அடுப்புல இருந்து கொண்டு வரக்கூடாது. நாதாபும் அவியும் அடுப்புல இருந்து அந்த ஃபயரை கொண்டு வரும் பொழுது அவர்களை ஆண்டவர் அடித்து போட்டார் என்று லேவியராகம் 10 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது. இதான் வந்து அந்நிய பாச பேசிக்கிட்டு எதையாவது ஒன்று சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், அந்நிய அக்கினி. அவங்களுக்கு உண்மையான ஹோலி ஸ்பிரிட் வரல, அவங்களா முயற்சி செய்கிறாங்க, அந்நிய பாச பேசுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் இன்னைக்கு பெந்தகோச சபைகளில் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் இருக்கிறது. அதெல்லாம் அவங்க ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம அந்த உண்மையான ஃபயர் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனிலிருந்து இறங்கி வந்த அக்கினி. ஆமென். அந்த அக்கினியினால் தான் குத்து விளக்கானது ஏற்றப்பட வேண்டும். அங்கே வெளிப்படுத்தல் 1:19-20 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:19-20
நீ கண்டவைகளும் இருக்கவைகளும் இவைக்கு பின்பு சம்பவிப்புகளும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம்.
நீ கண்டவைகளும் இருக்கிறவளையும் இனிமேல் சம்பவிக்க போகிறவளையும் எழுது. நீ என் வலது கரத்திலே கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதரலாம், நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பத்மு தீவிலே கிபி 95-96 அங்கே யோவானுக்கு சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அதனால இந்த குத்து விளக்கு வந்து இதில் 7 என்ன சொன்னால் அங்கே ஃபயர் இருக்குது, 7 விளக்குகள் இருக்கிறது. ஏழ அகல்கள் என்று சொல்லலாம். அவ்விதமாக ஒரே விளக்கு தான், ஆனால் ஏழு அகல்கள் இருக்கிறது. அது வந்து என்ன, இந்த குத்து விளக்கை அவன் பார்க்கிறான். இந்த ஏழு குத்து விளக்கணும் ஏழு சபைகளாம். அது எபேசு, சிமின்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பலதெல்பியா, என் லபோதிக்கா, அந்த ஏழு சபைகளாக இருக்கிறது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைக்கால தூதர்களும். அவருடைய வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை, தமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமையினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய ஆவியினாலும் அவர்களை ஆண்டவர் தாங்கி கொண்டிருக்கிறார். அந்த ஏழு நட்சத்திரங்கள் பவுல், இரேனேஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரதர் பென்ஹாம் என்று நம்ம வந்து அந்த ஏழு தூதர்களை நம்ம பார்க்கிறோம். இது வந்து காட்ஸ் ப்ரோக்ராம். ஆமென். இந்த ஸ்டாரை ரிமூவ் பண்ணா நோ லைட். இஃப் யூ ரிமூவ் த ஸ்டார் யூ ஹேவ் நோ இலுமினேஷன். அதனால பிரதர் பெர்னாம் வந்து செவன் ஸ்டாரா இருக்கிறார். சாபன சபைகள் பிரதர் பெர்னாம் வேண்டாம், தீர்க்கதரிசி வேண்டாம், அவருடைய செய்தி வேண்டாம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு வெளிச்சம் இல்லை, நீங்க இருளில் இருக்கிறீங்க. இந்த ஸ்டார் தான் அந்த என்ன சொன்னால் அந்த வெளிச்சமாக இருக்கிறார்கள். இந்த ஸ்டாரை நீக்கிட்டா நோ இலுமினேஷன், எந்த பிரகாசமும் இல்லை. சாபர சபைகள் இருள் சூழ்ந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவங்க ஸ்டார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் கல்வாரி சிலுவையில் மரித்து 40 நாளில் அவர் வந்து பல்லோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த அதன் பின்பு அவர் புறஜாதியான மக்களிலிருந்து தனக்கென்று ஒரு மனபாட்டியை தெரிந்து கொள்கிறார். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார், சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் 7 ஏஞ்சல்ஸ் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த சபை காலத்தை வந்து 2007 சபை காலத்தை ஏழாக பிரித்து ஏழு தூதர்களை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அங்கே காட் ஹஸ் எ ப்ரோக்ராம். இது வந்து காட்ஸ் ப்ரோக்ராம். ஆமென். காட்ஸ் ப்ரோக்ராமே மாற்ற முடியாது. மனுஷனுடைய ப்ரோக்ராமை ஆண்டவர் மாற்றி போடுவார். அரசியல்வாதிகளுடைய ப்ரோக்ராம் வந்து செல்லுபடி ஆகாம செய்ய முடியும். மனுஷன் நினைக்கிறதை நிறைவேற்றாதபடி ஆண்டவர் தடை செய்ய முடியும். நான் விதமாக விசுவாசிக்கிறேன். ஆமென்.
ஆமென்.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமா அவங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்கன்னா அதை வாய்க்காம போக பண்ண முடியும். கத்தர் அதை செய்ய முடியும். அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியாது, நமக்கு விரோதமாக செயல்பட முடியாது. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி போடுவார். மனுஷனுடைய ப்ரோக்ராமை ஆண்டவர் ஸ்டாப் பண்ண முடியும், ஆனால் காட்ஸ் ப்ரோக்ராமை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது.
ஆமென்.
நல்ல God has a program, he cannot go outside of the program. அந்த ப்ரோக்ராமுக்கு அப்பாற்பட்டு அவர் கிரியை செய்ய மாட்டார். அவர் ஒரு ப்ரோக்ராம் வச்சா அந்த ப்ரோக்ராமுக்கு உட்பட்டு தான் ஆண்டவர் செயல்படுவார். இப்படி ஏழு சபை காலங்களை வைத்தா இந்த படிதான் செயல்படுற ஒழிய மனுஷங்க பல திட்டங்களை வச்சிருக்கிறான். சாபனங்கள் நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்கிறது. அதன்படி ஆண்டவர் செயல்பட மாட்டார். நம்ம இன்னைக்கு காட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் தான் அந்த ப்ரோக்ராமில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். God is the one that puts his program over. அந்த ப்ரோக்ராமை ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார். நம்ம அந்த ப்ரோக்ராமில் இருக்கிறோம். அதுதான் நமக்கு மகிழ்ச்சியே. அதான் காட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறேன், அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய அட்வான்ஸ்மெண்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏனென்றால் நான் காட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறேன். தேவனை யாரும் ஜெயிக்க முடியாது. நான் அவருடைய ப்ரோக்ராமில் இருந்தால் நான் எவ்வளோதான் சின்ன ஆளாக இருந்தாலும், இதோ நான் வந்து ரொம்ப புகழ் பெற்றவனாக இல்லாட்டாலும், சாதாரண ஆளாக இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் காட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இல்லை பத்மதீபில் இந்த குத்து விளக்கை அவன் காண்கிறான். அப்பொழுது நான் திரும்பி பார்த்தபொழுது ஏழு குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டி கொண்ட மனுஷகுமானுக்கு ஒப்பானவரை கண்டேன். பத்மதீவில் அவன் திரும்பி பார்க்கிறான். பார்க்கும் பொழுது நம்ம இன்னைக்கு திரும்பி பார்க்கிறோம். 7 சர்ச்சேஜஸ் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இட் இஸ் காட்ஸ் ப்ரோக்ராம்.
ஆமென்.
ஒரு ஆளை பார்க்கும் பொழுது மேலே வெளிச்சம், கீழே ஆயில் இருக்கிறது. ஆயில் எதை குறிக்கிறது? Oil represents the Holy Spirit. Amen.
Amen.
The Holy Spirit and the life of Christ. தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. அதனால அவருடைய வாழ்க்கையை நான் ரீப்ரொடியூஸ் பண்ணுகிறேன். தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இல்லாதபடி நான் அதை செய்ய முடியாது. ஆடுக்கு ரோமம் வருது என்றால் அதுக்குள்ள அந்த ஜீவன் இருக்குது. ஒவ்வொரு மரமும் அதன் கனிகளை கொடுக்கிறதுனால அந்த ஜீவன் அதுக்குள்ள. அது போல கிறைஸ்ட் ஜீவன் எனக்குள்ள இருந்தால் நான் கிறிஸ்த போல வாழ முடியும். ஆமென்.
ஆமென்.
அந்த கனிகளை பிறப்பிக்க முடியும். ஆமென்.
ஆமென்.
அதனால அந்த திக்ஸ் வந்து ஒன்ல இருந்து ஒரு விளக்குல அந்த திரி வந்து இதுக்குள்ள வந்து என்ன சென்றால் அங்க மூழ்கி கிடக்கிறது. அந்த திரி நீளமா இருக்கிறது. ஏழு திரிகள் என்ன செய்தது என்றால் இந்த ஆயிலுக்குள்ள ஆலிவ் ஆயில் இங்க இருக்கிறது. பெரிய பவுல். அந்த பவுல் வந்து இவ்விதமான ஷேப்ல இருக்கு. அது ஒரு பானை மாதிரி இல்லாம இதே மாதிரி ஷேப்ல இருக்கு. அதனால எல்லாத்துலேருந்து திரி வந்து இங்க உள்ள மூழ்கி இருக்குது. ஆயில மூழ்கும் பொழுது அங்கே ஃபயர் அங்கே லிட் அப் பண்ணும் பொழுது பிரதான ஆசாரியன் அந்த விளக்கை அங்க முதல் விளக்கை கொடுத்துக்கிறான். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
பெந்தேகோஸ் நாள்ல இந்த லைட் வந்தது. அந்த ஃபயர் வந்தது. அந்த முதல் திரியானது லிட்டானது அது வந்து ஏற்றப்பட்டது. அதுல இருந்து அதே ஃபயரை கொண்டு வந்து அந்த சேம் ஹோலி ஸ்பிரிட் பெந்தேகோஸ் நாள்ல வந்து அதே ஹோலி ஸ்பிரிட் வந்து ஏழு சபை காலங்களாக இருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
வேற ஒரு ஆவியை நம்ம பெறல. அப்போஸ்தலர்கள் பெற்ற அதே ஆவியை பெறுகிறோம். அந்த ஆவி எதுக்குன்னா the life of Christ. Amen. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் the spirit of God moving on their life. அந்த பரிசுத்தவான்கள் மேல தேவனுடைய ஆவியானவர் அசைவாடினார். Then pulling back upon their life. Pulling back. அந்த ஆவி அவர் எடுத்துக்கொண்டார். அவங்க மேல அசைபாடுகிறார். பின்பு ஆவியை எடுத்துக் கொள்ளுகிறார். ஆனா இப்பொழுது நம்ம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருப்போம் என்றால் அந்த ஆவி நமக்குள்ள நிலவரமாக இருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
The spirit of God descending and remaining. Hallelujah.
ஆமென்.
அவங்க மேல ஆவி வருகிறது பின்பு எடுத்துக் கொள்ளுகிறார். ஆவி வருகிறது திரும்பி எடுத்துக் கொள்ளுகிறார். நம்ம மேல வந்து நம்ம ஒரு முறை தேவனுடைய ஆவியை பெறும் பொழுது அது நமக்குள்ளே எப்பொழுதும்
வாசமாயிருக்கும்.
இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார். அந்த ஸ்பிரிட் அவருக்குள்ள வந்து வாசமாயிருந்தது. அதே போல அவர்தான் முதலாவது அவிதமான தன்மையை பெற்றார். இன்னைக்கு நம்ம நியூ ரேஸ் சேர்ந்தவர்கள், புதிய ஜாதியை சேர்ந்தவர்கள், புதிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நமக்கும் வந்த ஜென்றால் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எப்படி அனாயிட்டிங் வந்ததோ அதே போல அப்போஸ்தல காலத்தில் அந்த அனாயிட்டிங் வந்தது. அந்த சேம் அனாயிட்டிங் ரிமைனிங். ஹல்லேலூயா.
ஆமென்.
டிசெண்டிங் அண்ட் ரிமைனிங் நமக்குள்ளே வந்து அது வாசமாய் இருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
அவருடைய ஆவி அவர் புல் பேக் அவர் எடுத்துக் கொள்வது இல்லை. ஆமென்.
ஆமென்.
அந்த ஆவி என்னன்னால் த வெரி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சொந்த ஜீவனை நாம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். அவர் கல்வாரியிலே மரிக்காதபடி அந்த லைஃப் வெளிப்படாது. அதனால கல்வாரியிலே அவர் எதற்காக மரித்தார் என்றால் தம்முடைய ஜீவனை அங்கே ஜனங்களுக்குள்ளே அங்கே கொண்டு வர வேண்டும். ஆமென். அந்த சேம் லைட் நமக்குள்ள இருக்கிறது. அதனால விளக்கை கொளுத்தி அதை வந்து மரக்காலால் மூடி வைத்தால் அதனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? சில நேரங்களில் மரக்காலால் மூடி வச்சால் விளக்கு அணைஞ்சு கூட போயிடும். உள்ள வந்து காத்து போலன்னா லைட் அணைஞ்சு போகும். அதனால நம்மளுக்கு ஆண்டவர் அந்த ஹோலி ஸ்பிரிட் கொடுத்திருக்கிற அதை வேற மரக்கால வைக்காதபடி அந்த லேம்ப் ஸ்டாண்ட்ல வைக்கணும். அந்த லேம்ப் ஸ்டாண்ட்ல வச்சாதான் அங்க பிளேஸ் பண்ணாதான் எல்லாருக்குமே வெளிச்சம் கொடுக்கும்.
ஆமென்.
நம்ம நாலு சுவருக்குள்ள வந்து இருந்தா இது மரக்காலால மூடி வச்ச மாதிரி. நீங்க சர்ச்சுக்கு வரும்பொழுது ஆவிக்குரிய பிரமா இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்க, தேவ சங்கத்தை என்ஜாய் பண்றீங்க, நாலு சுவருக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா இங்கேயே நீங்க வந்து அடப்பட்டு கிடக்க முடியாது. நீங்க அதுக்கு பிறகு உலகத்துக்குள்ள போறீங்க. நீங்க வந்து இங்கேயே இங்க மட்டும்தான் இல்ல, நீங்க வெளியே பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்மானம் என்னவென்றால் இங்க மட்டும் வரும்பொழுது நம்ம ஆவிக்குரியவங்களா இருக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம எங்க போனாலும் நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஆமே. அதனால கத்தர் என்ன சொன்னார்? அந்த சீசர்ல பார்த்து என்ன சொன்னார்? பரிசுத்தாவி உங்களுக்குல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8 அவிதமாக வாசிக்கிறோம். மரக்காலால மூடி வைக்க சர்ச்சில் மட்டும் வரும் பொழுதுதான் நம்ம ஆவிக்குரியவங்கள் இல்லை. சர்ச்சில் வரும் மட்டும் வரும்பொழுதெல்லாம் நம்ம வந்து பிரகாசிக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. நம்ம வந்து என்ன செய்ய கிறிஸ்துவின் ஜீவனை டிஸ்பிளே பண்ண வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. God intends just for the light to be displayed. நம்முடைய வாழ்க்கையானது டிஸ்பிளே பண்ண வேண்டும், அது பிரகாசிக்க வேண்டும். ஆமென். ஆனா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பிலிப்பு, அவன் வந்து அங்க வந்து அந்த காங்கிரிகேஷன்ல இருக்கும் பொழுதுதான் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிறான், அவன் ரொம்ப ஃபயரா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஆண்டவர் ஆவியானவர் அவனை வந்து சொல்லுகிறார், அந்த ரதத்துல ஒருத்தன் போறான், அவங்க கூட போய் சேர்ந்துக்க. அவன் ஏசாயத்துக்கு படிச்சுட்டு 53 அத்தியாயத்தை படிக்கிறான், ஒன்றும் அவனுக்கு புரியல. நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டு சொல்லும் பொழுது, ரதத்துல சேர்ந்து கொண்டு அவனுக்கு நீ படிக்கிறது ஏதாவது புரியுதா? ஒருத்தன் எனக்கு விளக்கி சொல்லாட்டா எனக்கு எப்படி புரியும்? இது இப்ப நடந்த சம்பவம். இது தேவன் மனுஷனா வந்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்தார், 3 உயிர்த்தெழுந்தார், நீங்க பரிசுத்தாவியை அருளி இருக்கிறார். நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றால் உனக்கும் அந்த ஆவி கிடைக்கும், நித்திய ஜீவனை பெற முடியும் சொன்ன உடனே, தண்ணீர் இருக்கிறது நான் ஏன் ஞானஸ்தானம் பெற தடை? உடனே அவன் ஞானஸ்தானம் பெற்றான். இதோ பிலிப்பை பார்த்து என்ன சொன்னால், சமாரியாவுக்கு போகணும்னு சொல்கிறார். அங்கே சமாரியாவில் எழுப்புதல் ஏற்பட்டது. ஒரு மந்திரவாதி வந்து எதிர்த்து நின்றான், எல்லாமே வந்து அவன் எல்லாத்தையுமே டிராகிள் பண்றான், அவன் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். ஆமென். இந்த சபைக்குள்ள மட்டும்தான் இல்லை, எல்லா இடத்திலையும் நம்மை கிறிஸ்தவர்களாக விளங்க பண்ண வேண்டும். ஆமென். நம்ம ஆவிக்குரியவர்களாக விளங்க பண்ண வேண்டும், நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும், அநேகர் நம்முடைய வெளிச்சத்திலே கழிகூற வேண்டும். அது லேண்ட் ஸ்டாண்ட் மேல வைக்கணும், அது சர்ச்சுக்குள்ளே இருந்தால் அது மரக்காலால மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால மரக்காலால மூடி வைக்காதபடி லேண்ட் ஸ்டாண்ட்ல வைத்தால் அது எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்கும். நம்ம இருக்கிறோம், அதனால அந்த திரிதான் விக்ஸ், அந்த திரிதான் நீங்களும் நானும். இங்க வந்து 7 தூதர்கள் அந்த விக்ஸ் ஆகி இருக்கிறார், அது ஆயில் அங்க மூழ்கி இருக்கிறது. The Vix itself is a predestination. அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதா இருக்கிறது. Predestinated of God. Amen.
Amen.
அது certain materials நால அது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திரி வந்து அங்க certain materials நால அங்க செய்யப்படும் பொழுது அது வந்து எண்ணெயை அப்சார்ப் பண்ணுகிறது. அப்சார்ப் பண்ணி வரும் பொழுது அங்க ஃபயரை கொண்டு வந்தால் அது எரியுது. ஆனா திரி அப்படிதான் இருக்குது, ஆனா எது எரியுது? Amen.
Amen.
அதனால இந்த 7 stones வந்து 7 messengers, 7 விக்ஸா இருக்கிறார்கள். இவங்க ஆயில் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட்ல இவங்களுடைய இன்னர் லைஃப் இருக்கிறது. இவங்களுடைய இன்னர் லைஃப், இன்விசிபிள் லைஃப் வந்து அந்த பரிசுத்தாவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வந்து வெளியே பிரகாசிக்கிறாங்க, அவங்க வெளிச்சத்தில் ஒரு கூட்டமான மக்கள் வருகிறாங்க. ஹல்லேலூயா. லேம்ப் ஸ்டாண்ட் மேல வைக்கும் பொழுது அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகமெங்கிலும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்க சபையில இதோ நீங்க வரும் பொழுது, நீங்க பாஸ்டரோடு சேர்ந்து இந்த ஊழியத்திலே நீர் உங்கள் ஒரு பாகமாக மாறுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட்டி இருக்கிறது. நீங்க செய்யும் பொழுது நம்முடைய கல்வாரி டேபர்நாக்கில் என்ன செய்து எழும்பி பிரகாசிக்குது. அநேகர் வார்த்தையை கேட்கிறாங்க, அநேகர் மினிஸ்ட்ரியை பார்க்கிறாங்க, நம்மளும் அதை போல மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆமே. வார்த்தையை என்ஜாய் பண்ணுகிறாங்க, வெளிச்சத்திலே கழி கூறுகிறார்கள். ஆமே. கர்த்தர் இன்றைக்கு நம்மை அவிதமாக வைத்திருக்கிறார். ஆமே. அதனால இந்த 7 மெசஞ்சர்ஸ், இந்த 7 சோர்ஸ் வந்து 7 ஆர்டைன் விக்ஸ் ஆயிருக்கிறார்கள். ஆர்டைன் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆமே. ஒரு வீட்டை துடைக்கிற மாப்ப வச்சு கூட நீங்க திரி ஏற்படுத்தலாம், அது கூட எரி, அது வந்து தண்ணீர், அது வந்து எண்ணெயை அப்சார்ப் பண்ணும். ஆனா வந்து நீங்க நைலான் துணி, நைலான் சேலை, அங்கே பாலிஸ்டர் டெரிகாட்டன் அந்த சேலையை வைத்து அந்த துணியை வச்சு நீங்கள் திரி செய்தீங்கன்னா அது அப்சார்ப் பண்ணாது, ஆயிலை அப்சார்ப் பண்ணாது. வெளிச்சம் அங்கே அந்த ஆயிலை அப்சார்ப் உறிஞ்சா தான் மேலே வெளிச்சம் வரும், அதனால் ஆயிலை அப்சார்ப் பண்ணாது. ஆனால் ஒரு மாப் எடுத்துக்கொண்டு அந்த மாப் வந்து காட்டனில் தான் இருக்கிறது, அது பியூர் காட்டனாக இருக்குமென்றால், பஞ்சு நூலாக இருக்குமென்றால் அது எண்ணெயை அப்சார்ப் பண்ணி வெளிச்சத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஒரு மாப் போல இருக்கலாம், சாதாரண ஆளா இருக்கலாம், ரொம்ப எளிமையானவளா இருக்கலாம், நான் ஒன்றுக்கும் உதவாதன் என்று சொல்லலாம். நீங்க மாப்பா இருந்தா கூட நீங்க அந்த ஃபயர் வரும். ஹல்லேலூயா. ஆனா நைலானாக தெர்லின் தெரிகாட்டனா இருந்தால் அது எண்ணெயை அப்சார்ப் பண்ணாது, அது வந்து வெளிச்சத்தை கொடுக்காது. அதெல்லாம் எண்ணெயை வந்து அப்சார்ப் பண்ண வேண்டிய மெட்டீரியல்னாலே அந்த திரி செய்யப்படுகிறது. எண்ணெயை அப்சார்ப் பண்ணாத இந்த நைலான் தெரிகாட்டன் இருக்குது, இது வந்து ரிபல் பண்ணும், எண்ணெயை வந்து இழுக்காது, அது வந்து எண்ணெய்க்கு விரோதமாக போராடும், அப்சார்ப் பண்ணாது. அதே போல வார்த்தையை சொல்லும் பொழுது நிறைய பேர் அப்சார்ப் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் அப்சார்ப் பண்றாங்க, ஒரு சில ஆத்மாக்கள் ரிபல் பண்ணுறாங்க. அதனால்தான் சாமியல் அவரை நான் வந்து சேலஞ்சு பண்றேன் சொல்லும் பொழுது, நீ வந்து என்னைய அப்சார்ப் பண்றது இல்லை, வெளிப்பாடு அப்சார்ப் பண்ண தெரியல, நீ திரிக்கு உதவ மாட்டா, யூ ஆர் நாட் ஆர்டைன் ஆஃப் காட், நீ வெளிச்சமா இருக்க மாட்டா, நீ வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறா, வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்வது, வார்த்தைக்கு விரோதமாக வாட்ஸ்அப்பையும் மற்ற காரியங்களை பயன்படுத்தும் பொழுது இவன் அகைன்ஸ்டா இருக்கிறான். இந்த மனுஷன் இவன் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது, இவனுடைய வெளிச்சமே வராது, அதுல ஃபயரை கொண்டாந்தா அது எரியவே செய்யாது. அதில் வேதபாரு பரிசெய்கிற நம்ம பார்க்கும் பொழுது இயேசு வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவர் ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் உடையவராக இருக்கிறார். இவங்களும் அவருடைய பிரசந்தத்தை கேட்கும் பொழுது ரிபல் பண்ணாங்க, எதிர்த்து நின்றார்கள். அதனால அவங்க வந்து இயேசுக்கு சொல்லுகிறார், என்னுடைய உபதேசம் உங்களுக்கு இடம் பெறவில்லை என்று சொல்லுகிறார். யோவான் 8:37,
நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள்.
நீங்கள் மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததியார், நீங்கள் மாம்சத்தின்படி செய்தியில இருக்கீங்க, பிரதாமுடைய மெசேஜில் இருக்கிறீங்க, தீர்க்க தரிசிய நம்புறீங்க, ஆனா என்னுடைய வசனம் உங்களுக்கு இடம் பெறவில்லை. ப்ராபெட் சுட்டி காத்த அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லை, அந்த வேர்டு உங்களுக்குள்ள இல்லை, நீங்க அதை அப்சார்ப் பண்ண முடியல, நீங்க வந்து நைலான் துணியா இருக்கிறீங்க, அது அப்சார்ப் பண்ணாது. அதனால நீங்க வந்து அந்த ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், அந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் அப்சார்ப் பண்ண முடியல, அந்த வெளிப்பாட்டை உன்னால அப்சார்ப் பண்ண முடியல, வெளிச்சமா இருக்க முடியாது. அதனால கர்த்தர் என்ன வேத பாரு பரிசரை பார்த்து என்ன சொல்லுகிறார், 44 வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்,
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், என்னுடைய வசனம் உங்களுக்குள்ள இடம் பெறவில்லை, என் நான் சொல்லுகிற வெளிப்பாடை உங்களால் அப்சர்வ் பண்ணவில்லை, நானே அவர் என்று உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை, நானே கிறிஸ்து நானே மேசியா என்று விசுவாசிக்க முடியல, நீங்க அப்சர்வ் பண்ண முடியல. தெளிவான ஜனங்கள் அப்சர்வ் பண்றாங்க, அவங்க வந்து ஒரு சாதாரண ஜனங்கள், ஒரு மாபாக இருக்கலாம், மாபுல இருந்து உண்டான அந்த ஃபைபரை வச்சு செய்யும் பொழுது அது அப்சர்வ் பண்ணுது. நீங்க பெரிய நைலான் துணியா இருக்கிறீங்களா, டெர்லின் பாலிஷரா இருக்கலாம், நீங்க உயர்ந்தவங்களா இருக்கலாம், ரொம்ப ரிலிஜியஸ் பீப்புளா இருக்கலாம், ஆனா வெளிப்பாடை உங்களால அப்சர்வ் பண்ண முடியல, நீங்க வந்து வெளிச்சமா இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால இங்க ஃபயர் இருக்கிறது, இதை இங்க ஃபயர் இருக்குது, கீழே வந்து ஆயில் இருக்கிறது. ஆயில் வந்து இன்விசிபிள், அது தெரியாது, அந்த திரியும் வந்து தெரியாது, அதுவும் இன்விசிபிளா இருக்குது, ஆனா ஃபயர் மட்டும் தெரியுது. ஹல்லேலூயா. அந்த ஃபயருக்கும் அந்த ஆயிலுக்கும் மத்தியில் அந்த திக்ஸ் இருக்கிறது, அந்த திக்ஸ் வந்து ஆர்டைன் ஆஃப் காட், தேவனால அது தெரிந்து கொள்ளப்பட்டா இருந்தாதான், அந்த மெட்டீரியலா இருந்தாதான், அந்த எலக்ட் மெட்டீரியலா இருந்தாதான் அது ஆயில் அப்சார்ப் பண்ணும். எலக்ட் இல்லாதவங்க வெளிப்பாடை நேசிக்க மாட்டாங்க. பாஸ்டர் இவ்வளவு காலம் ஊழியம் செய்யறாரு, இவ்வளவு பிரசங்கம் பண்றாரு, லைஃபை டெடிகேட் பண்ணிருக்கிறாரு, அவருக்கு விரோதமா நம்ம பேசலாமா, அவரை ஒரு சாதாரண சீப்பா நினைக்கலாமா? என்ன ஜனங்கள் சீப்பா நினைக்கும் பொழுது நான் என்ன உயர்வா பேசுவேன்? ஏன் அப்படி உயர்வா பேச வேண்டிய சூழ்நிலை வருது? என்னைத்தானே நான் வந்து உயர்வா பேச வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா ஜனங்கள் சீப்பா நினைக்கும் பொழுது நான் அப்படி பேச வேண்டியது நிலைமை வருது. பவுலும் அப்படிதான் பேசினார். அதனால பாருங்க, அதே போல சிலருக்கு சீப்பா நினைக்கிறவங்களுக்கு நம்முடைய அருமை என்னன்னு தெரியும். நீ வந்து நைலான் துணியா இருக்கிறா, நீ என்னைய அப்சார்ப் பண்ண மாட்டா, வெளிப்பாடை பெற மாட்டா, ஆனா வெளிப்பாடை பெறுற ஜனங்கள் இருக்கிறாங்க, சாதாரண ஜனங்களா இருந்தாலும், ஒருவேளை அவங்க மாபா இருந்தாலும் அந்த மாப்ல இருக்கிற நூல் கூட அப்சார்ப் பண்ணும், அது தொடப்பத்துக்குரியது, அது ஒண்ணுக்கு உதவாதது தான், அந்த மெட்டீரியல் கூட அது லாயில் அப்சார்ப் பண்ணும். நம்ம பெரிய ஆளு, நாங்க பெரிய சொல்லவங்க, நீ அப்சார்ப் பண்ணாம இருக்கும்போது என்ன பண்ண, நீ உன் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவன் ஆண்டவர், ஏனென்றால் என்னுடைய வசனம் உனக்குள்ள இடம் பெறவில்லை என்று இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயில பார்த்து சொல்லுகிறார். ஆமே. அதனால இந்த வெளிச்சத்துக்கும் ஃபயருக்கும் இந்த ஆயிலுக்கும் மத்தியில அந்த திக்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த திக்ஸ் இல்லைன்னா ஃபயர் இல்லை, அந்த விக்ஸ் வந்து ஆயில் அப்சார்ப் பண்ணி தான் ஃபயரை கொண்டு வரணும். அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அனாயின்ட் ப்ரீச்சர்ஸ் இல்லைன்னா, அனாயின்ட் மெசேஜ் இல்லைன்னா, வார்த்தையானது எப்படி வெளிப்படும்? ஆனா அவங்க ஒரு சாதாரண விக்ஸ் தான். அதனால திரி வந்து ரொம்ப சீப்பான பொருள்,
ரொம்ப காஸ்ட்லியான பொருள் கிடையாது, ரொம்ப சீப்பானது, ஆனா அது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வந்து ஃபயருக்கும் ஆயிலுக்கும் மத்தியில இருக்கிறது, அதுதான் ஆயிலை கொண்டு வந்து வெளிச்சமா மாத்துது. ஆமென். அல்ல, ஃபயர் வந்து அங்க, ஃபயர் அங்க எரியும் பொழுது என்ன நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிறது என்றால், உள்ள ஆயில் இருக்கிறது.
ஹல்லேலூயா.
ஆமென். உள்ள ஆயில் இல்லை. நான் புத்தி இல்லாத கனிகள் விளக்கை ஆயத்தப்படுத்தினார்கள், ஆனா விளக்கு அணைஞ்சு போனது. ஏன் அணைஞ்சு போனது? உள்ள ஆயில் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வெளிச்சம், மனுஷர் நம்முடைய நற்கீரிகளை கண்டு பல்லவத்தின் தேவனை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கும் பாக பிரகாசிக்க கடவுள். ஹல்லேலூயா. நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், அது ஃபயரா இருக்கும் பொழுது மக்கள் என்ன பார்க்கிறாங்க? உள்ளுக்குள்ள ஆயில் இருக்கிறது, உள்ளுக்குள்ள ஹோலி கோஸ் இருக்கிறது, உள்ளுக்குள்ள லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கிறது. ஆனால் இந்த சௌரன் ஆவிக்குரிய பிரமாஞ்சி இருக்கிறார். இவருக்கு வந்து இந்த சிட்டின்மங்கள், தீய பழக்கங்கள்லாம் அறவே பிடிக்காது. அவர் பக்கத்தில் போக மாட்டார். ஒருத்தர் ஸ்மோக்கிங் பண்ணுறோம், பக்கத்தில் நம்ம போக முடியாது. அவன் போல அந்த அந்த புகை நம்ம மூக்கில் போயிடும். நம்ம அதை அறிவிருக்கிறோம். குடியாரம் பக்கத்தில் நம்ம இருக்க விரும்பலை. அசுத்தமானவன், அவன் நாற்றம் அடிக்கும். அதனால் பாருங்கள், நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆனால் எப்படி தான் அவங்க குடிக்கிறாங்கன்னு நமக்கு புரியலை. நம்ம அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுகிறோம். அப்படியாப்பட்ட மக்களோடு நம்ம வாசம் பண்ண விரும்பலை. நம்ம வந்து செப்பரேட்டட் லைஃப். ஹல்லேலூயா. நம்ம பைபிள் படிக்கிறோம், காலையில் எழும்பணும் பைபிள் படிக்கிறோம். அஞ்சு மணிக்கு மேலே தூங்குறது இல்லை. சூரியன் உதிச்ச பிறகு தூங்கினா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் நம்ம வந்து காலையில் எழும்பி காட்ஸ் பிரசன்ஸை காலையில் அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்கும் அந்த டெய்லி பிரெட் கொடுக்குறார். அந்த டெய்லி பிரெட்டை முதலிருந்து பெறணும். நம்ம மெதுவாக எழும்பிட்டு காப்பியை குடிச்சிட்டு அசம்பந்தமாக இருக்கும் பொழுது இதை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த டெய்லி பிரெட் கிடையாது. நம்முடைய ஆத்மா பட்டினியாக கிடக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி பிரெட்டை ஆண்டவர்ட்டிருந்து பெறுகிறோம். அந்த நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம பெறுகிறோம். ஆமே. அந்த பிரசன்ஸ் வந்து காலையில் இருக்கிறது. தேவ சமுத்திரத்தில் காத்திருந்து நம்ம அதை பெறும் பொழுது நம்ம லைஃப் அந்த நாளில் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் ஆயில நம்ம பெற்றுக்கொண்டோம். இதை நம்ம விக்ஸாக இருக்கிறோம். இந்த விக்ஸ் வந்து என்ன செய்யுது? அங்கே ஃபயர் வரும்பொழுது அநேகர் அந்த வெளிச்சத்தை பார்க்குறாங்க. இவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அனாய்ச்சட் மேன், பரிசுத்தாவியை பெற்ற மனுஷன். ஆமேன். அப்படின்னு நம்ம அல்ல, புரத்தியான் நம்மை பார்த்து உன் வாயில் புரத்தியான் உன்னை புகழுவான். ஹல்லேலூயா. இப்பொழுது சில உதாரணம், மூணு உதாரணங்கள். முதலாவது இந்த ஆர்க் ஆஃப் நோவாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது, நோவாவின் பேழை எடுத்துக்கொள்ளும் பொழுது, நோவாவை பார்த்து ஆண்டவர் வந்து நீ கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். ஆதியாம 6:14 வாசிக்கலாம்.
நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு.
நீ கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். நான் இப்போ பேசுகிற தலைப்பு என்ன பண்ணாலும், ஆர்டைன் விக்ஸ் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திரிகள். அந்த மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கணும். அந்த மெட்டீரியல் அப்சார்ப் பண்ண வேண்டும், ஆயிலை அப்சார்ப் பண்ண வேண்டும். அப்பொழுது தான் வெளிச்சம் அங்கே, அங்கே ஃபயர் வந்து அங்கே இலுமினேட் ஆகும். அதனால் இந்த ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மோவாய் பார்த்து நீ கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணு. 300 மலம் நீளமும், 50 மலம் அகலமும், 30 மலம் உயர கொண்டுதானே. அங்கே கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணு. அதில் 3 தட்டுகளை வைக்க வேண்டும். ஒரே ஒரு வாசல் இருக்கணும். மேலே ஒரு சின்ன ஜன்னல் இருக்க வேண்டும். அந்த கொப்பேர் மரத்தினால் அந்த பேழையை உண்டாக்கி அதை உள்ளும் புறம்பும் கீழ் பூசு. ஏனென்றால் வாட்டர் அங்கே இருக்கிறது. இந்த வாட்டர் உள்ளே வரக்கூடாது. வாட்டர் உள்ளே வந்து அங்கே பேழையை மூழ்கடிக்காதபடி அதை உள்ளும் புறம்பும் நீ வந்து கீழ் பூச வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அல்ல, பிரனன் த ஆர்க் என்ற செய்தியில், ஜெபசன் வில்ல கொடுக்கப்பட்ட செய்தி, சண்டே 55:5:22 இந்த செய்தியை கொடுத்துருக்கிறார். 93 பேராகிராஃப்ல இருந்து 100 பேராகிராஃப் வரைக்கும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, பெர்னார்ட் டிக்ஷனரியில தேடி கண்டுபிடிச்சாராம். அந்த பிச்சு எப்படி செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சாராம். அந்த பிச்சு எப்படி செய்யப்பட்டதாம்? கொப்பேர் மரம் வந்து ரொம்ப சாஃப்டாமா, ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குமா. அந்த ஸ்பாஞ்சி மரத்துல எப்படி பேழையை செய்ய முடியும்? செய்ய முடியாது. கொப்பேர் மரம் ஸ்பாஞ்சி தன்மை உள்ளது. அதனால அது எப்படி செய்தாங்கன்னா, இன்னொரு மரம் வந்து அது புல்லா பிசின் தான் வடியும். பிசின் மரம் இருக்கிறது. அந்த பிசின் மரத்தை வந்து வெட்டி அதை நல்லா அடிக்கணுமா. நல்லா அடிக்கும் பொழுது அதுல இருக்க சாறு வெளியே வருதான். அந்த மரம் வந்து பிசின் மரம், இது வந்து ஸ்பாஞ்சி மரம். அல்ல, இன்னொரு மரத்தை வெட்டி அதுல இருந்து அந்த பிசின் எல்லாம் எடுத்து பக்கெட்ல எடுத்து அதை வந்து கொதிக்க வைக்கணும், தீல கொதிக்க வச்சு பிந்து அந்த ஸ்பாஞ்ச் அந்த அந்த அதான் பிச்சு அந்த இதை வந்து என்ன செய்யணும் என்றால் இந்த கொப்பேறு மரத்தில் வந்து ஊற்றும் பொழுது இது ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிறதுலாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கிடுமா. அதனால் அந்த ஹீட்டாக ஊற்றும் பொழுது ஈஸியாக அது உள்ளே இறங்கிடும். இப்படி இறங்கி அதோடைய கேப் எல்லாம் அடைக்கும் பொழுது அதுக்கு பிறகு அது காஞ்ச பிறகு ஸ்டீல் மாதிரி உறுதியாக இருக்குமா. விதமாக பிறகு பிரணா சொல்லுகிறார். I was studying over what pitch was made out of. Pitch எப்படி செய்கிறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். I went back into old dictionary. Old dictionary நான் பார்க்கும் பொழுது அங்கே இவ்விதமாக சொல்லப்பட்டது. Another tree, it was like a rosin. They beat it out and boiled it and then bore it on. It became pitch. அவங்க அதை அடித்து அந்த பிசினை எடுத்து அதை அதை காய்ச்சி அதை ஊற்றும் பொழுது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுதான். அதனால கிரைஸ்ட் வாஸ் கட் டவுன். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் வெட்டப்பட்டார். ஆமென். அவருடைய லைஃப் அந்த சாப் அந்த சாறு அவர்கிட்ட இருந்து வெளியே வந்தது, பிளட் வந்தது. இது அதை வந்து நம்ம சச்சி வந்து நம்ம மென்மையான தன்மை உடையவர்கள் பலவீனமானவர்கள் அந்த அந்த லைஃப் அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுதோம். ஹல்லேலூயா. சாஃப்ட் ஹோப் ஹோஃபேர் வுட் போர்ட் இட் இஸ் ஹாட் பிச் ஓவர் இட். அந்த பிச்சை நம்ம போடும் பொழுது என்ன ஆகுறது என்றால் இட் ஓன்ட் ரன் வென் இட் இஸ் கோல்ட், இட் இஸ் ஹாட். அதை வந்து குளிர்ச்சியாக போடக்கூடாது, அதை காய்ச்சி சூடாக ஊற்றணும். அப்படி இருக்கும் பொழுது தே டுக் தட் சாஃப்ட் கோஃபேர் வுட், அந்த கோஃபேர் வுட்டில் அதை ஊற்றும் பொழுது என்ன ஆகுது என்றால் ஸ்டீல் மாதிரி ஹார்டாக மாறுதுன்னு சொல்கிறார். அதனால் தண்ணி வந்து உள்ளே போக முடியாது. எக்காரணத்திட்டும் தண்ணி உள்ளே போக முடியாது. வாட்டர் வந்து நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நியாய தீர்ப்பு அதை பெனிரேட் பண்ணி நுழைஞ்சி ஊடுருவி போக முடியாது, ரொம்ப ஹார்டாக மாறி. இன்னைக்கும் நோவா பேல இருக்குது, அரராத்து மேலே இன்னைக்கும் இருக்குது, இப்போ கூட அது இருக்குது. அந்த பனிசூந்த மலையில் நிறைய பேர் பார்த்து வந்திருக்கிறாங்க. அந்த துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் பார்டரில் அந்த அரராத் மலை, இன்னைக்கும் அந்த பேர் அரராத் மலை தான். அந்த மலை மேலே அது செட்டில் ஆனது இருக்கிறது, இன்னைக்கும் அது அழியாமல் இருக்குன்னா அந்த பிச்சு எவ்வளோ பவர் பாருங்க. இஃப் யூ புட் இட் ஆன் கோல்ட் யூ ஹாவ் ஏர் ஹோல்ஸ். அதை குளிர்ச்சியாக அது இருக்கக்கூடாது, அதை சூடாக ஊற்றணும். இது பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் சர்ச். நம்ம கோஃபேர் வுட்டாக இருக்கிறோம், மென்மையானவர்கள், சபை வந்து மென்மையானது. கிரைஸ்ட் வந்து அவருக்குள்ள அந்த பிளட் இருக்கிறது, அந்த சாப் வந்து லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஸ்ட்ராங்கா மாறிடும். ஆமென். எவ்வளவு பியூட்டிஃபுல் பிக்சரா இருக்கிறது என்று பிரதர் சொல்லுகிறார். அதனால அது கோஃபேர் வுட்டு வந்து ஒரு திரி மாதிரி இருக்குது, அது அப்சார்ப் பண்ணுகிறது. திரி எப்படி ஆயில் அப்சார்ப் பண்ணுதோ அந்த கோஃபேர் வுட்டு அப்சார்ப் பண்ணும்பொழுது அது ஸ்ட்ராங்கா மாறுது. நியாய தீர்ப்பானது அதை தாக்க முடியவில்லை. இன்னைக்கு நியாய தீர்ப்பு நம்மை தாக்காது. ஹல்லேலூயா. That tree has a sap, it has life in it. மரத்தினுடைய ஜீவன் எங்க இருக்குது? அந்த சாப்ல இருக்கு, அந்த சாரில தான் மரத்தினுடைய ஜீவன் இருக்கு. அந்த கிறிஸ்துவின் ஜீவனானது இன்னைக்கு நமக்குள்ள அப்ளை பண்ணும் பொழுது அது பிச்சா இருக்கிறது. இட் இஸ் அன் அட்வான்மெண்ட் அப்சார்ப், இது அது அப்சார்பிங் பண்ணுகிறது. அதனால என்னதுன்னா அது சீல்டு, அது வந்து முத்திரிக்கப்படுகிறது. ஆமென். அதனால் சாஃப்ட் விட்டு தான் தேவை, அதுதான் பிச்சு அப்சார்ப் பண்ணும். நம்ம கடினமான இருதயம் உள்ளவளாக இருந்தால் அப்சார்ப் பண்ண முடியாது. நைலான் துணியானது அது வந்து ஆயில் அப்சார்ப் பண்ணாது. கடின இருதயம் உள்ளவர்கள் வார்த்தையை அப்சார்ப் பண்ண முடியாது. நம்மை தாழ்த்தும் பொழுது நம்ம மென்மையானவர்களாக மாறும் பொழுது தான் என்ன செய்ய முடியும் என்றால் அந்த கிறிஸ்துவின் ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது இட் வுட் விச் அண்ட் த ஜட்ஜ்மெண்ட், the water of judgment could not penetrate the pitch of and the pitch la aarthle ka pitcha merkolla mudiyadu. Hallelujah. Ulagathukku nyaayathirpu varudhu namma nyaayathirpukku mele peru. Hallelujah. Edunala and the pitch nala and oil of the holy ghost adha vandu kofair wood vandu absorb pannadunala nyaayathirpaanadhu adukulla pravesikka mudiyalle. Amen. He was the pitch, avar dhaan and the pitch a irukkirar. It is his life, அவருடைய ஜீவனா இருக்கிறது. நம்ம வந்து வீக்காக இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து நல்ல நியாய தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு நமக்குள்ள வர முடியாது. நம்ம வாட்டருக்கு மேல நம்ம போயிருவோம். ஆமென். அடுத்த உதாரணம் மோசஸ் நம்ம பார்க்கும் பொழுது யாத்ராமா 3:2 வாசிக்கலாம்.
அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்டப்போ இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ
போதும். மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே பர்வதத்திலே தேவ பர்வதம் சீனாய் மலை எல்லாமே ஒரே பர்வதத்தை குறிக்கிறது. அந்த மலையில ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு காட்சி, ஒரு முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகல. ஃபயர் வந்து அங்கே இருக்கிறது. அந்த ஃபயர் வந்து நேச்சுரல் ஃபயர் கிடையாது. அது நேச்சுரல் ஃபயராக இருந்தால் அந்த முட்செடி அப்படியே கருகி அது எரிஞ்சு சாம்பலாக மாறி இருக்கும். ஆனால் அது நேச்சுரல் ஃபயர் கிடையாது, சூப்பர் நேச்சுரல் ஃபயர். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஃபயர். ஆமென். அது வந்து தேவன் அக்னி ஸ்தம்பமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. செகேனா க்ளோரி. அந்த முட்செடி மேல செகேனா க்ளோரி வரும்பொழுது, ஃபயர் வரும்பொழுது அது பற்றி எரியலை. அந்த முட்செடி அவிந்து போகவில்லை, ஆனால் ஃபயர் மட்டும் ரொம்ப அழகா இருக்கு. கிரீனிஷ் எல்லோ லைட் கலர்ல அந்த லைட் இருக்கிறது. ஹல்லேலூயா. மஞ்சள் கலர்ல தீ எரிஞ்சுன்னா சட்டியில கறி பிடிக்கும், அது நல்ல சூடும் ஏற்படாது. கிரீன் கலர்ல லைட் அங்கே வெடிச்சா ஃபயர் வந்துச்சுன்னா சீக்கிரமாக சூடாகும், கரியும் பிடிக்காது. அதே போல் அந்த லைட் வந்து என்னென்னா கிரீனிஷ் எல்லோ லைட், அந்த லைட்டில் வந்து புகை வராது. அந்த லைட் அங்கே எரியுது, அது பற்றி எரிகிறது, பிரகாசமாக எரிகிறது. மோசே இதை பார்க்குறான், என்ன இது வினோதமாக இருக்கு. அவ்விதமான அந்த ஃபயர் தான் நம்ம மேலே வந்திருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஃபயர் வரும்பொழுது, இப்போ திரியில் வந்து ஃபயர் வரும்பொழுது திரி எரியாது, திரி அப்படியே தான் இருக்கும். என்னன்னா இங்கேருந்து ஆயில் வந்து அங்கே போகுது. இந்த ஆயில் இல்லைன்னா அது எரிஞ்சு போகும், திரி எரிஞ்சு போகும். ஆயில் இருப்பதனால திரி எரியலை. 24 மணி நேரம் எரிஞ்சாலும், நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சாலும் திரி வந்து எரிவதில்லை, அது அப்படியே தான் இருக்கிறது. காரணம் என்ன, முட்செடி பற்றி எரியலை, ஆனால் அது மேலே ஃபயர் இருக்கிறது. ஆமேன்.
ஆமேன்.
Hello, fire, it is God himself. Devan thananda fire a irikkirar. Amen. God is consuming fire. Devan pachikkira akkini a irikkirar. Adhu edhayume andha fire a avikka mudiyadhu. Hallelujah.
Amen.
Nothing can put that out. There is nothing that can extinguish it. Adhai vandu anaikka edhaalum mudiyadhu. Thanniya oothinalum அல்லது நம்ம எது எண்ணத்தை தூக்கி அது மேலே போட்டாலும் அது அணையவே செய்யாது. ஹல்லேலூயா. ஏன்னா அது காட்ஸ் லைஃபாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஃபயர் வரும்பொழுது உங்களுக்குள்ள அந்த ஃபயர் வந்துச்சுன்னா, உங்களுக்கெல்லாம் அந்த ஃபயர் வந்தால் யாராலும் அணைக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் நம்மை வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டார். உபத்திரமோ யாகுலமோ துன்பமோ பசியோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நான் நம்மில் அன்பு குருவாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளலாக இருக்கிறோம். எந்த காரியங்களும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார். ஃபயர் வந்துட்டு, ஹோலி கோஸ்ட் ஃபயர் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால அந்த முட்செடி பற்றி எரியவில்லை, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. இதோ நம்மை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமே. என்னன்னா அந்த விக்ஸில் வந்து அந்த ஃபயர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹோலி கோஸ்ட் ஃபயர் இருக்கிறது, யாரும் அவித்து போட முடியாது. கன்சூமிங் ஃபயர், அது நம்மளையும் அவிச்சு போடாது. ஹல்லேலூயா. தெரியும் வந்து அவியாது, வேற யாரும் அதை அணைக்க முடியாது. அது வந்து இது வந்து சூப்பர் நேச்சுரல் ஃபயர், இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஃபயர். உங்களுக்கு அந்த ஃபயர் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கு அந்த ஃபயர் பற்றி எரியுது. ஹல்லேலூயா. ஆனால் அது பிரகாசமா இருக்குது. செகைனா க்ளோரி நம்ம மேல வந்திருக்கிறது. ஆமே. யாரும் அதை விட்டு பிரிக்க முடியாது. ஆமே. இன்னைக்கு நம்ம அவிதமான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இட் இஸ் நாட் யுவர் லைஃப், இட் இஸ் ஹிம். இது உங்களுடைய ஜீவன் அல்ல, அவருடைய ஜீவன். ஆமே. எத்தனை பேர் அவிதமான அனுபவத்தை பெற்றிருக்கோம். என்ன இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இவங்களை என்ன வாழ்க்கை வினோதமா இருக்குது, இவங்க லைஃப் ஏன் டிஃப்ரெண்டா இருக்குது. ஹோலி கோஸ் ஃபயர் அவங்க மேல இருக்குது. அவங்க ஒரு திரியா இருக்கிறாங்க, அது ஆயில்ல மூழ்கி இருக்கிறது. அதனால ஆயில் அப்சர்வ் பண்ணும் பொழுது அதை அணைக்கவே முடியாது. சாத்தான் எண்ணெய் வந்து தண்ணியை ஊற்றினாலும் அல்லது அது மேலே வந்து மண்ணை அள்ளி போட்டாலும் அது அணையாது, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒன்றுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமேன். அந்த காலத்தில் வந்து திரி எப்படி செய்தாங்களா, அந்த பலவான ஆசாரியனுக்கு வஸ்திரம் பழசாக போனால் அவனுக்கு புது வஸ்திரம் கொடுக்குறாங்க. அந்த ரோப்ஸ், ரோப் ஆஃப் ரைட்டஸ்னஸ், அது வந்து சுத்தமான பஞ்சு நூலாலே அங்கே வந்து செய்யப்படுகிறது. அந்த ஆசாரியனுடைய வஸ்திரங்கள், அந்த வஸ்திரம் பழசாக போன பிறகு அந்த வஸ்திரத்துலேருந்து தான் திரி செய்கிறாங்களாம். அந்த வஸ்திரத்தை கட் பண்ணி அதை திரியாக செய்து தான் அந்த குத்து விளக்கில் பயன்படுத்துகிறாங்க. அந்த பழசா போகும்பொழுது அது இன்னும் நல்லா அப்சார்ப் பண்ணும், அந்த துணி சாஃப்டா மாறுது. அது பியூர் காட்டன், அது வெண் பஞ்சு நூலால் செய்யப்பட்டது, அது அப்சார்ப் பண்ணும். அது இன்னும் ஓல்டா மாறும்பொழுது நல்லா அப்சார்ப் பண்ணுகிறது. இது அது வந்து ஜென்ரல் குத்து விளக்கில் அந்த திரியாக அது அந்த மெட்டீரியல் தான் அவங்க பயன்படுத்தினாங்க. ஆசாரியன் நியூ ரோப்பை பயன்படுத்தும் பொழுது இவ்வளவு நாள் அணிஞ்சிருந்த அந்த ஓல்டு ரோப் வந்து அதை தூர தூக்கி போடுறதில்லை, அது வந்து திரிக்கு பயன்படுகிறது. அதே போல ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஹை பிரீஸ்ட்,
ஆமென்.
நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம்ம அந்த மெட்டீரியலால நம்ம உண்டாக்கப்பட்டிருப்போம் என்றால் அவருடைய ரோப் ஆஃப் ரைச்சஸ்னஸ், அவருடைய நீதியின் வஸ்திரத்தினாலே நம்ம அதை தரித்து கொண்டவர்களா இருப்போம் என்றால் நல்லா அப்சார்ப் பண்ணுவோம். ஹல்லேலூயா, வார்த்தையை வந்து அப்சார்ப் பண்ணுவோம். வெறும் இன்டலெக்சுவலா மட்டுமல்ல, அதை நம்ம ஸ்பிரிச்சுவலா அப்சார்ப் பண்ணும் பொழுது நம்ம லைஃப் எப்படி இருக்கும், அணைஞ்சு போய் கிடக்காது, மங்கி எரியாது. நல்லா அப்சார்ப் பண்ணா நல்ல லைட் வரும். நல்லா அப்சார்ப் பண்ணாம இருந்தா லைட் மங்கி எரியும். ஆனா இது ரொம்ப நல்லா எரியுதுன்னா இது ஆசாரியனுடைய வஸ்திரத்தினால செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. The high priest வந்து நம்முடைய high priest Jesus Christ. Hallelujah. நம்ம அவரோடு கூட நம்ம லைஃப் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்தும் பொழுது அது நல்ல ஹோலி ஸ்பிரிட்டை அப்ளை பண்ணுகிறது. அதனால திரி என்ன செய்தது என்றால் மறைந்திருக்கிறது. அந்த திரி தான் நம்முடைய ஜீவன். கிறிஸ்துவின் ஜீவனானது ஆயில், நம்முடைய ஜீவன் அந்த திரி. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவினோடு கூட மறைஞ்சிருக்கும் பொழுது நம்ம வெளியே வந்து பிரகாசமா இருப்போம். ஆமே
ஆமே.
நமக்கு ஒரு ஹிடன் லைஃப் இருக்கிறது, நமக்கு ஒரு பப்ளிக் லைஃப் இருக்கிறது, வெளியே வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறைவான வாழ்க்கை. நம்மளோட மறைமான நம்ம பைபிள் படிக்கிறது, நம்ம ஜெபிக்கிறது, நம்ம கர்த்தரை நேசிக்கிறது ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாது. அது அந்தரங்கமாக இருக்கிறது, ஹிடன் லைஃப். நம்முடைய திரியானது பரிசுத்தாவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் மக்களுக்கு அது தெரியாது, ஆனால் நம்ம லைஃப் சக்சஸ் ஆகிருக்கிறது. நம்ம லைஃப் பிரகாசமா இருக்குதுன்னா அந்தரங்கம் அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய ரீசன் என்ன, நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கோம். ஆமே
ஆமே.
நம்ம அப்சார்பிங் மெட்டீரியலா இருக்கிறோம், லைஃப் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. ஆமே. கொலோசியர்கள் நிருபத்திலே பவுல் விதமாய் சொல்லுகிறார், கொலோசியர் 3:3-4 வாசிக்கலாம்.
ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்.
இதோ நீங்கள் வந்து மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் தேவனுக்கு, கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறை. நம்முடைய ஜீவன் திரி வந்து ஆயில்ல உள்ள இருக்குது, வெளியே தெரியாது. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடைய அது திரியா இருக்கு. நம்முடைய ஜீவன், நம்ம லைஃப், நம்ம திரி, அது வந்து ஆயில்ல மூழ்கி இருக்கிறது, அது தெரியாது, அது மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு இன்னர் லைஃப் இருக்கிறது, நமக்கு ஒரு பப்ளிக் லைஃப் இருக்கிறது, நமக்கு ஒரு இன்விசிபிள் லைஃப் இருக்கிறது, நமக்கு ஒரு விசிபிள் லைஃப். இந்த விசிபிள் லைஃப் ஜனங்கள் பார்க்கிறாங்க, நம்ம போகிறது வர்றது, நம்ம என்ன செய்யறோங்க, இதெல்லாம் ஜனங்கள் பார்க்கிறாங்க. இவங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இவங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, இப்படி இந்த சபை எப்படி ஒன் மைண்டா இருக்குது, எல்லாரும் கரெக்டா சர்ச்சைக்கு வராங்க, எல்லாம் நடக்குது, இது என்ன இது. இது வந்து என்ன சென்றால் அவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு புரியாது. அங்கே வந்து வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது, இங்கே கிறிஸ்துவின் ஜீவன் கொடுக்கப்படுகிறது, நம்ம லைஃப் அவர் கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால லைட் பிரகாசமா இருக்கு. அவங்களுக்கு அது தெரியாது, அந்த சீக்ரெட் அவங்களுக்கு தெரியாது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒருவன் என் கையிலிருந்து அதை பறித்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அது இயேசுவுக்கும் நமக்கு உள்ள சம்பந்தம். அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை வந்து இதை நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விசிபிள் லைஃப் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. The invisible life is hidden in God. And the Valki and the Kirsukul Marindrikrede, fed by the Lord's word. அது தேவனுடைய வார்த்தையினாலே போஷிக்கப்படுகிறது. நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையானது போஷிக்கப்படும் பொழுது அது நம்முடைய உள்ளான வாழ்க்கை, அது நம்முடைய உள்ளான மனுஷன். இதை வெளியான மனுஷனை ஜனங்கள் பார்க்கிறார்கள், அவளுக்கு என்னன்னே புரியாது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தரா இயேசுவிலே நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். We cannot be trampled. நம்ம வந்து உடைக்கப்பட முடியாதவர்கள். சாத்தான் நம்மளை நிர்மூலம் பண்ண முடியாது. நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுறது காரணம் என்ன? நம்ம மாரல் லைஃப் கொண்டு வரணும் சொல்லி நம்ம பிரயாசப்படுது இல்லை. நமக்குள்ள அந்த ஜீவனை பெற்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேரக்டர் மாறிடும். அந்த ஜீவன் இல்லாதனால்தான் எதிர்த்து பேசுறது, அகங்காரமா ஜீவிப்பது, கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு எழுத்து பதில் சொல்வது, இதெல்லாம் என்னன்னா உள்ள ஜீவன் இல்லை. நம்ம அந்த லைஃபை நம்ம பெறுவோம் என்றால் நமக்கு கேரக்டர் நல்லா மாறும். மனுஷர் உங்க நற்கீழை கண்டு பல்லோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். பால் அவிதமாகத்தான் இருந்தார், ஜீசஸ் அவிதமாகத்தான் இருந்தார். ஹல்லேலூயா. ஜீசஸ வந்து கொலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பிரதான ஆசாரியரும் அந்த பரிசேயர்களும் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவரை வந்து கொலை செய்ய முடியவில்லை. யோவான் 7:30.
அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை.
இது அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலே ஒருவனும் அங்கே வந்து அவர் மேல் கை போட முடியவில்லை. எத்தனை முறை ட்ரை பண்ணாங்க, அது முடியல. ஏன்னா he was under the protection of the prophecy of the word. தேவனுடைய வார்த்தையின் தீர்க்க தரிசனத்தின் பாதுகாப்பில் இருப்பதனால அவை குறித்து ஒரு ப்ராபசி இருக்கிறது. பழைய ஏற்பாடுல இந்த ப்ராபசி எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அவர் அந்த ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறார், அந்த பாதுகாப்புல இருக்கார், வார்த்தையின் பாதுகாப்புல இருக்கிறார். அதனால அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அது நிறைவேறும் வரைக்கும் அவரை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னை கொண்டு ஆண்டவர் இன்னும் எவ்வளவு பிரசங்கம் பண்ண வைக்க சித்தமா இருக்கிறாரோ, இன்னும் நான் என்னென்ன கிரியைகளை செய்யணும்னு ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக நியமித்திருக்கிறாரோ, அல்லது அவருடைய வருகை சீக்கிரமாய் வந்து நான் மேலே போகணும்னு ஆண்டவர் வச்சிருந்த, யாரும் வந்து ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. எத்தனை விசுவாசம்? என்னுடைய ஒர்க்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. என்னுடைய ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும் வரைக்கும் இன்னைக்கு நான் 2 மெசேஜ் கொடுக்குறேன், நேற்று 1 பிரசங்கம், 3 பிரசங்கம் கொடுத்துருக்குறேன். இன்னும் நான் எத்தனை பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதில் ஒன்று கூட நிறைவேறாத வைக்கல என்னை எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதே போல நீங்க எத்தனை முறை இங்க வந்து வார்த்தையை கேட்கணும்னு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரோ அத்தனை முறை கேட்கணும்னு வைக்கும் பொழுது அதுல ஒரு பிரசங்கத்தை கேட்க கூடாம அப்படி நீங்க உங்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு என்ன செய்யணும் சித்தமா இருக்கிறாரோ அதுல ஒரு பார்ட் கூட நிறைவேறாம ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அதான் we are under the protection of the prophecy of the word. ஹல்லேலூயா. நம்மளை குறித்து ஒரு prophecy இருக்கிறது. அந்த prophecy நிறைவேறும் வரைக்கும் சாத்தான் நம்மளை ஒன்னும் செய்ய முடியாது, எந்த மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய வேலை இன்னும் வரல, இன்னும் சில காரியங்கள் என்னை கொண்டு ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வந்து ஆடென்டிக்ஸ் ஆஃப் God, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த திரியாக இருக்கிறேன். என்னுடைய ஹிடன் லைஃப் பரிசுத்தாவிக்குள் இருக்கிறது, அது தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. லைஃப் அங்கே பிரகாசமாக எரிகிறது, யாரும் அதை வந்து அணைக்க முடியாது, எஸ்இன்க்யூஷ் பண்ண முடியாது. இஸ்ரவேலில் விளக்கு அணையாதபடி தாவீது யுத்தத்துக்கு போறான், ஓல்டு மேன் ஆயிட்டான், அப்படியும் யுத்தத்துக்கு போறான். ஓல்டு மேன் ஆகியும் அவன் யுத்தம் பண்றான். ஈட்டியை பிடிச்சு யுத்தம் பண்ணும்பொழுது ஒரு நாள் ஒரு பெலிசன் வந்து கொல்ல பார்த்தானாம். உடனே இன்னொரு போர்ச்சேவன் வந்து அவனை பாதுகாத்து, உனக்கு வயசாயிட்டு நீர் வந்து மறிச்சு போனா இஸ்ரவேலில விளக்கு அணைஞ்சு போ, நீர் இஸ்ரவேலுக்கு விளக்கா இருக்கிறீ, அந்த விளக்கு அணையக்கூடாது அப்படின்னு ஒரு வந்த போர் வீரன் வந்து பாதுகாத்து இனிமேல் நீர் யுத்தத்துக்கு போகாண்டான்னு சொல்லிட்டாங்க. அவன் ஓல்ட் ஏஜ் ஆனாலும் ஃபைட் பண்ணுகிறான். ஆண்டவர் அவனை குறித்து எத்தனை யுத்தங்கள் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் அதை வந்து அவன் வந்து அவனை ஸ்டாப் பண்ண முடியாது, எந்த பெலிசனும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமே
ஆமே.
அவங்க வந்து ஒரு ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால் என்னன்னா விளக்கு அணைஞ்சு போச்சுன்னு அர்த்தம், ஒரு திரி அங்கே அணைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம், நம்ம திரியா இருக்கிறோம், ஆயில் அப்சார்ப் பண்ணி நம்ம வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது, மனவாட்டி எடுத்துக்கொள்ளும் பொழுது திரிய அணைஞ்சு போகுது, உலகமே காரிருள்ள போய்விடும். விளக்கு இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாலர் வந்து எவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க, ஆனாலும் என்ன உபத்திரங்கள் வந்தாலும், கல்லறி உண்டான், வாரினால் அடிக்கப்பட்டான், மில்லாறுகளால் அடிக்கப்பட்டான், கல்லறி ஆறுகளால் வந்த மோசங்கள், சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், கல்லர்களால் வந்த மோசங்கள், கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்கள், குளிர் பனி, இதோ பசி பத்தினி, உபாசம், கண்விழிப்பு, அநேக முறை நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வந்து அவனை வந்து சாகடிக்க முடியல. கடலிலே ஒரு ராப்பகல் முழுசும் நீச்சல் அடிச்சுட்டே கிடந்திருக்கிறான், ஆனாலும் சாகல. கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன், ஏனென்றால் அவனை குறித்து இன்னும் ஜூலியம் இருக்குது. ஹல்லேலூயா. அவன் இன்னும் இந்த சில இடங்களுக்கு போக வேண்டும், அவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அது வரைக்கும் ஸ்டாப் பண்ண முடியாது, நீ என்ன சேலஞ்சு பண்ணாலும் முடியாது. ஹல்லேலூயா. நம்ம வந்து we are under the protection of the prophecy of the word. ஹல்லேலூயா. நம்மை குறித்து இருக்கிற prophecy, தேவனுடைய அந்த prophecy நிறைவேறும் வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே. நம்ம அவரால் வந்து நாங்கள் வழி நடத்தப்பட போகிறோம். ஆமே. இந்த ஏழு சபைக்கால தூதருடைய பெயர் இருக்குதா? இல்லை. பெயர் வந்து பிரதர் பிரனாம் தான் அங்கே கொடுத்தார். எப்படி பிரதர் பிரனாம் கொடுத்தார்? இவங்கெல்லாம் பால் லைனில் இருக்கிறாங்க. பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணாரோ அதே போல் இவங்க வாழ்க்கை, இவங்களுடைய ஊழியம் வந்து பால் லைன் காஸ்பலாக இருக்குது. முதல்ல வந்து பவுல் ஆண்டர் கொண்டு பொழுது அவன் எல்லாத்துக்கும் பேட்டர்னாக இருக்கிறான். அந்த முதல் திரியிலிருக்க ஃபயர் தான் எல்லாத்துக்கும் வருது. அதனால் இந்த ஏழு பேருமே என்ன, பவுல் என்ன போய்த்தாரோ அதுதான் நான் போய்த்தேன்னு பிரதர் சொல்லுகிறேன். எல்லாருமே பால் லைன், பாலுடைய வாழ்க்கை, பாலுடைய மினிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. டினாமினேஷனாக இல்லை. அதனால் இவங்களுடைய வாழ்க்கையானது அந்த காலத்துக்குரிய செய்திக்கு, வெளிப்பிரதேசம் 2:3 எழுதப்பட்ட அந்த மெசேஜுக்கு வந்து அங்கே இணைஞ்சபடினாலே, மேட்ச் ஆனபடினாலே பிரதர் பிரனாம் இதை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரும் அதே பேர் அங்கே எழுதினார். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அதை உறுதிப்படுத்தினார். ஆமே. அதே போல நம்ம லைஃப் பேர் எழுதியிருக்கார், இயேசு கிறிஸ்து பேரே அங்கே எழுதலை. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், நமக்கு ஒரு பிரதர் பிரனாம் பேர் எழுதியிருக்கா பைபிள்ல, இயேசு கிறிஸ்து பேரே எழுதலையே. நீ எப்படி அந்த வசனம் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றான், அந்த லை அந்த வசனம் வந்து ஒரு ப்ரோபசி, அது ஜீசஸ் கிரைஸ்ட் தவிர வேற யாருக்கு மேட்ச் ஆகாது. அதனால என்னுடைய பேர் பைபிள்ல இருக்குது, அது பைபிள் கேரக்டர், அது ஐடென்டிஃபை ஆகிறது. ஆமே. என் பேர் எங்க பைபிள்ல இருக்கு, ஆட்டுக்குட்டியா ஜூ புசுல இருக்கிறது. ஆமே. Seven messengers பேர் எழுதல, அவங்க எல்லாம் ordained gifts of God ஆயிருக்கிறார்கள். oil of the Holy Ghost குள்ள அவங்களுடைய இன்னர் லைஃப் இருக்கிறது. வெளியே அவங்க பிரகாசமாகிறாங்க. மரக்காலால் அந்த விளக்கை மூடி வைக்கல, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டு இவங்க அந்தந்த காலத்துக்கு வெளிச்சமாய் இருந்தார்கள். இன்னைக்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஈல்டு பண்ணுகிறோமோ அவ்வளவு ஆண்டவர் பயன்படுத்தப்பட்டான். தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்தார். ஆமே. இதோ பால் அங்கே மோசஸ் எல்லாத்தையுமே சில வீக்னஸ் இருந்தது, சில விதமான ஷார்ட் கமிங்ஸ் இருந்தது. ஆண்டவர் அதெல்லாத்தையும் சரி பண்ணி சுத்திகரித்து அவங்கள பயன்படுத்தினார். ஆமே. அவங்க தங்களை தாழ்த்துவதற்கு அந்த வீக்னஸ் வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடி என்னை குட்டும் சாத்தானின் தூதனாய் இருக்கிறது. ஆண்டவர் அந்த பலவீனத்தின் மத்தியிலையும், அதனால அவங்க ட்ரஸ்ட் இன் God. Hallelujah.
Amen.
அந்த ஹோலி கோஸ், சேம் ஹோலி கோஸ், பவுலுக்குள்ள இருந்த அதே ஹோலி கோஸ், பிரதர் பிரனாம்க்குள்ள இருந்த அதே ஹோலி கோஸ், ஏழு சபை கால தூதர்களுக்கு இருந்த அதே ஹோலி கோஸ் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமே. நீங்கள் வந்து நற்கிரியை செய்கிறீர்கள். எபேசியர் 2:10 வாசிக்கலாம்.
ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம்.
நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையா இருக்கிறோம். குட் வொர்க்ஸ் நம்ம மேலமா, நம்ம குட் வொர்க்ஸ் நம்ம மூலமா நடக்கிறது. ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்யும்படி ஆண்டவர் நம்மை வந்து ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறார். ஆமே. ஆயில், ஃபயர், விக்ஸ், இந்த மூணு காரியம் இருக்கு. ஆயில் வந்து கிரைஸ்ட் ஓன் லைஃப், அந்த கிரைஸ்ட் ஓன் லைஃப் நம்ம அப்சார்ப் பண்ணும், திரி வந்து அப்சார்ப் பண்ணுகிறது. மேலே ஃபயர் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த மூணு ஒன்னோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. ஆயில், டிக்ஸ், ஃபயர். இன்னைக்கு மூணு நமக்கு இருக்குதா? உங்களுக்கு ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இருக்குதா? புத்தி இல்லாத கண்ணிகளுக்கு ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இல்லை. டிக்ஸ் இருக்கிறதா? தேவனால் அனுப்பப்பட்டவரை விசுவாசிப்பது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. அந்த நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நீங்கள் வந்து நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் நைலான் துணியாக இருந்தால் அப்சர்வ் பண்ணாது, அது எதிர்த்து நிற்கும். நம்ம அந்த விக்ஸாக இருக்கிறோமா? அந்த திரியாக இருக்கிறோம், அந்த கோஃபேர் குட்டாக இருக்கிறோமா? கோஃபேர் குட் அப்சர்வ் பண்ணுகிறது. அந்த சாப்பை அது அப்சர்வ், கிறிஸ்துவின் ஜீவனை அது அப்சர்வ் பண்ணும் பொழுது நியாய தீர்ப்பு அதை வந்து சாகடிக்க முடியாது, நியாய தீர்ப்பு அதை மூழ்கடிக்க முடியாது. நம்ம அந்த கோஃபேர் குட்டாக இருக்கிறோம். மோசே வந்து அந்த முள்செடியை பார்க்கும் பொழுது அந்த ஃபயர் வந்தது. ஹல்லேலூயா. அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபயர். ஆவிக்குரியவர்களாக இருப்பதற்கு நம்ம ட்ரை பண்ணலை, நம்ம முயற்சி செய்யலை, ஆனால் ஆண்டவர் அந்த ஃபயரை கொண்டு வருகிறார். நம்ம தாழ்த்தும் பொழுது அந்த ஃபயரை கொண்டு வருகிறார். அவருடைய பிரசன்ஸை நம்ம நேசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஃபயரை கொண்டு வருகிறார்.
ஆமென்.
கடைசியாக சொல்ற காரியம் என்னவென்றால், சில விளக்குகள் மங்கி எறிகிறது, சில திரிகள் மங்கி எறிந்து கொண்டிருக்கு. கத்தர் என்ன செய்தார்னா, மங்கி எறிய துணிய சும்மா ஃபூன் ஊதுனா டப்புன்னு அணைஞ்சு போகும். நல்ல பிரகாசமாக எரிஞ்சதை என்ன ஊதுனாலும் அணையாது. நான் சும்மா லேசாக எரிஞ்சுக்கிட்டுனா ஒரு சின்னதான் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டார், அதுலேருந்து நான் சர்ச்சைக்கு வரல. நீ வந்து மங்கி எறிகிற, நீ பாஸ்டர் எவ்வளோ வெளிப்பாடு சொல்கிறாரு, பாஸ்டர் உன் வாழ்க்கையில் எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, எத்தனை வருஷமாக உன் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, உனக்கு எவ்வளோ நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு, நீ எவ்வளோ ஸ்டாண்டர்டாக வரணும்னு ஜோம் பண்ணியிருக்கிறாரு, உனக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார், நீ வந்து எவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவனத்திலிருந்து பெற்றிருக்கிறார், சபையிலிருந்து பெற்றிருக்கிறார், அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. சொல்லிட்டாரு, அதனால நான் சர்ச்சைக்கு வரல. திருப்பி ஏன் வரணும்னு ஆசைப்படுறியா? உன்னே பூன்னு ஓதுனா உடனே அணிஞ்சு போறிய. என்ன ஊதுனாலும் அணையக்கூடாது, என்ன கண்டிப்பு கொடுத்தாலும் அணையக்கூடாது. நம்ம ஃபயர் வந்து நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. நீ உடனே அணைஞ்சிட்டு போறதுக்கு இல்ல என்றால், அப்படியாப்பட்ட நபர்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு நல்லா எரியணும், எழும்பி பிரகாசிக்கணும், நல்ல சாட்சி உள்ள ஜீவிய நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நமக்கு குட் வொர்க்ஸ் தேவை. நம்ம தேவனுடைய செய்களாக இருக்கிறோம். தேவன் அதற்கென்று நம்மை நியமித்திருக்கிறோம். We are ordained. Ordained weeks of God. We are predestinated. நம்ம மங்கி எறியக்கூடாது. மத்தேயு 12:20 வாசிக்கலாம். கருப்பு திரிகள் வந்திருக்கிறது, ஆயில சரியா அப்சார்ப் பண்ணலன்னா கருப்பு திரி வரும். அதனால அதை வந்து கத்திரிக்கோலால கட் பண்ணணும், அப்பொழுது நல்லா எரியும். அதெல்லாம் சில நேரத்தில் கருப்பு திரி வந்தால் புகையை கொண்டு வரும். புகையை கொண்டு வந்து விளக்கு வந்து ஸ்மோக்கியாக மாறும். விளக்கில் சிமினியில் வந்து புகை பிடிச்சி போகும், வெளிச்சம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் ஸ்மோக்கிங் வந்து ஸ்மோக்கிங் வந்திருக்கிற லேம்பில் ஸ்மோக்கிங் வந்திருக்கிறது, கருப்பு திரி வந்திருக்கிறது, விளக்கு மங்கி எரியுது. அது எல்லோ கலர் லைட்டை கொண்டு வருது, அது கிரீனிஷ் எல்லோவாக இல்லை, அதனால் அது புகை பிடிக்குது. ஆண்டவர் வந்து பொறுமையாக இருக்கிறார். அதனால் யாரும் நம்ம மங்கி எறிகிற திரியாக இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்க கருப்பு திரிகள் மிஞ்சின நீதிமானாக பேசுறது, பெரிய பரிசுத்தவானாட்டும் பேசுறது, எல்லாரை விட இவங்க தான் பரிசுத்தவான்களை போட்டு பேசுறது. அதெல்லாம் மிஞ்சின நீதிமானெல்லாம் கத்தரிக்கப்படணும். நீதிமானாகிற மிஞ்சின நீதிமானாகிறாது. தோசை சரியாக வந்தால் நல்லா இருக்கும், அது கருகி போனால் கசக்கும். ரொம்ப வேக்காடு அதுக்கு நினைச்ச கொடுக்கும் பொழுது கரிஞ்சி போகுது. சுறுசுறுப்பாக அந்த தோசையை மாற்றி போடணும். ஆமாம், கொஞ்சம் லேட்டாக போனால் கரிஞ்சு போகும். அதே போல் சில மிஞ்சின நீதிமான்களாக இராதபடி சத்தியத்தை நிதானித்து பார்த்து, வாழ்க்கையை நிதானித்து பார்த்து, இது ப்ராக்டிக்கலாக நம்ம அதை கடைப்பிடிக்கிறோமான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேசணும். நம்ம வாழ்க்கை நல்லா இல்லாமல் மிஞ்சின நீதிமானாக நம்ம பேசுறதுக்கு என்ன நமக்கு வந்து தகுதி இருக்கிறது? அதனால் அது கருப்பு திரி பிடிச்சு போயிருக்கிறது, அது சுமோக்கியாக இருக்கிறது, அது பல சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது ஸ்மோக்கியாக இருக்கும் பொழுது வெளிச்சத்தை கொடுக்காது. ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். அவன் மங்கி எறிய திரிய அணைக்காமல் இருக்கிறார். நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து அநேக ஆசீர்வாதமா இருக்கு. ஆண்டவரே என்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்தும், என்னை இந்த ஊழியத்தில் பயன்படுத்தும். நான் ஒரு தாளந்தே வாங்கினவனை போல நான் புதைச்சி வைக்காதபடி நான் வந்து பிரகாசமாய் இருக்க வேண்டும். நான் சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஏதோ நான் வந்து ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக, என்னுடைய குடும்பத்துக்கும் நான் ஆசீர்வாதமாய் இருக்க என்னை நீர் பயன்படுத்தும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமே, நம்மளா ஜெபிக்கலாம். ஆர்டைன் விக்ஸ் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திரி. செவன் சர்ச்சேஜஸ், அந்த செவன் மெசேஞ்சஸ் வந்து விக்ஸ் ஆயிருந்தார்கள். ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட்ல இருக்கும்பொழுது அவங்களுடைய ஃபயர் நல்லா இருந்தது, அவங்களுடைய வெளிச்சம் உலகமெங்கிலும் பிரகாசித்தது. மறித்தும் இன்றைக்கு அவங்களுடைய லைஃப் பிரயோஜனமாயிருக்கு. அந்த வெளிச்சம் இன்னைக்கு பிரகாசித்து கொண்டிருக்கு. அந்த திரி வந்து ஆயிலை நல்லா அப்சார்ப் பண்ணுகிறது. அதே போல நம்ம வெளிப்பாட்டை அப்சார்ப் பண்ணும் பொழுது, வார்த்தையில் இருக்க ஜீவனை அப்சார்ப் பண்ணும் பொழுது நம்ம லைஃப் வந்து லைட்டாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையானது வெளிச்சமாக மாறும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அது ரியாலிட்டியாக மாறும். இந்த ப்ராமிஸ் எல்லாத்தையுமே ஆண்டவர் நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையில் இந்த ப்ராமிஸ் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என்னை நீர் ஒரு நல்ல அப்சார்ப் பண்ணுகிற விக்ஸாக மாற்றும். அந்த மெட்டீரியல் நல்ல மாதிரி இருக்கணும். நோவா அந்த கோஃபேர் குட்டில் ஆண்டவர் செய்ய சொல்லும் பொழுது அது பிச்சை அப்சார்ப் பண்ணும் பொழுது வாட்டர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் உள்ள பிரவேசிக்க முடியல, அவங்க பாதுகாப்பாக இருந்தார்கள். மோசே அந்த முட்செடி ஃபாங்க எரியும் பொழுது அந்த பற்றி எரியவில்லை, அதை யாரும் அணைக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஃபயர், சூப்பர் நேச்சுரல் ஃபயர், இட் இஸ் காட் ஹிம்செல்ஃப். அது தேவனாக இருக்கிறது, தேவனை யாரையும் எக்ஸ்டிங்யூஷ் பண்ண முடியாது. ஆனால் நமக்குள்ள இருக்க ஃபயர் வந்து தேவனால் வந்த ஃபயர். கர்த்தர் இன்றைக்கு நம்மை வெளிச்சமாக, இருள் சூழ்ந்த உலகத்திலே ஜனங்கள் மீடியா என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கிலே உல்லாசமாக இருக்கும் பொழுது, சோதம் குமாராவாக உலகம் மாறும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஃபயராக வச்சிருக்கிறார். இருள் பூமியையும் காரிரு ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், இதோ அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். அந்த எலக்டட் பீப்புள்லாம் உன்னிடத்தில் வருகிறார்கள். தூரத்திலிருந்து உன் குமாரர் வந்து உன் குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். த ப்ரோபசி இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. We are under the protection of the prophecy. நம்ம அந்த ப்ராபசின்குள்ள பாதுகாப்பாக இருக்கிறோம். அந்த ப்ராபசி நிறைவேறும் வரைக்கும், நம்மை கொண்டுள்ள அந்த தீர்மானம் நிறைவேறும் வரைக்கும் சாட்டன் மேலே கை வைக்க முடியாது, சாட்டன் நம்மை தொட முடியாது, சாட்டன் இந்த வெளிச்சத்தை எக்ஸிங்கியூஷ் பண்ண முடியாது. அவர் மங்கி எறிய திரியின் மேல் பொறுமையாக இருக்கிறார். ஸ்மோக்கிங் லேம்ப், அதன் மேல் அவர் பொறுமையாக இருக்கிறார். நம்ம லேம்பில் ஸ்மோக் இருக்கக்கூடாது, நம்முடைய திரி வந்து மங்கி எறியக்கூடாது. சின்ன காரியத்துக்கு நம்ம வந்து கோபப்படுத்து நம்ம முறுமுறுக்காதபடி பொறுமையோடு தாழ்மையோடு வார்த்தையை அப்சர்வ் பண்ணினால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் கர்த்தர் விதமான ஒரு ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார், அந்த ப்ரோக்ராமை ரிவீல் பண்ணுகிறார். அதனால் நம்ம கர்த்தருக்கு சோத்திரங்களை துதிகளை நம்ம எடுப்போம். கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தாவே சோத்ர மண்டபரே, தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. சோத்ர மண்டபரே, நீர் தாமே பாராட்டினாக மக்கு சோத்ர மண்டபரே, தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. சோத்ரம் என் தீபத்துக்கு என்னை தரும், என்னை ஊற்றும் நல்லாவியே, என் தீபத்துக்கு என்னை தரும் ஹோதயம் மட்டுமே. நேசிக்கிற நல்லாண்டவரை மெத்துதிக்கிறோம். நேரம் மட்டும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். எங்கள் தீபத்துக்கு எண்ணெயை நிறைய ஊற்று. இந்த கடைசி காலத்தில் ஃபுல்னஸ்ஸாக ஸ்பிரிட் கொடுத்துருக்கிறீங்க. அந்த பவுல் வந்து ஆலிவ் ஆயிலாக நிரப்பப்பட்டிருக்கிறது. நாங்கள் விக்ஸாக இருக்கிறோம். ஆயிலை அப்சார்ப் பண்ணுகிற அந்த மெட்டீரியலாக இருக்கிறோம். எங்களுடைய ஹிடன் லைஃப் அந்த ஹோலி கோஸ்டில் இருக்கும் பொழுது எங்களுடைய விளக்கு பிரகாசமாக எரிகிறது. செவன் மெசேஞ்சஸை தெரிந்து கொண்டு அவர்கள் ஏழு குத்து அந்த தூதர்களாக இருந்தார்கள். வெளிச்சம் உலகமெங்கிலும் பிரகாசிக்குது. இன்னைக்கு செவன் ஃபோல்டு லைட் வந்திருக்கிறது. ஏழு ஆண்டவரே அந்த விளக்குகளும் இன்னைக்கு பிரகாசமாக ஏறுகிறது. நீர் அந்த ஏழு பொன் குத்தவர்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீர். அந்த உலாவி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த சபையிலையும் உலாவி கொண்டிருக்கிறீர். எங்கள் மத்தியிலும் உலாவி கொண்டிருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையை அனைட்டட் வேர்டாக மாற்றியிருக்கிறீர். அது வெறுமையாக திரும்பாது. நாங்கள் லைஃப் ஆஃப் கிரைஸ்டை ரீப்ரொடியூஸ் பண்ணத்தக்கதா ஆண்டவரே. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்கள் வெளிச்சத்தில் அநேகர் கழி கூற நாங்கள் ஆசீர்வாதமான அந்த வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக கர்த்தாவே எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய இன்னர் லைஃப் ஆண்டவரே வார்த்தையிலே இருக்கும் என்றால் எங்களுடைய விசிபிள் லைஃப் ஆனது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். மனுஷர்கள் அதை பார்த்து உம்மை மகிமைப்படுத்துவார். அவிதமாக எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். கர்த்தாவே எங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்தும். நாங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தாவே அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய லைஃப் ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கட்டும். எங்கள் தீபத்துக்கு எண்ணெய் ஊற்றும். அது அருணோதயம் வரைக்கும் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உதிக்கும் வரைக்கும் அந்த அருணோதயம் வரைக்கும் அது பிரகாசிக்கட்டும். அது நன்றாக பிரகாசிக்கட்டும். அது ஸ்மோக்கியாக இருக்காதபடி அது ஆண்டவரே மங்கி எரியதாக இராதபடி பிரகாசமாக எரியத்தக்கதாக நீர் கிருபத்தார். அதை அணைக்க சாத்தானால முடியாது. அதை எக்ஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே இந்த வெளிச்சத்தை ஆண்டவரே அணைக்க முடியாது. எங்களுக்குள்ள அது பற்றி எரியட்டும். கர்த்தாவே சோத்திரம் வழங்கால் வார்த்தையை கேட்ட அனைவரே ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரேரிக்கோ அதெல்லாம் நீர் இந்த வார்த்தையோடு நீர் கிராண்ட் பண்ணுவீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா விதமான நன்மைகளையும் தருவீராக. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.